கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு வருடம் முழுவதுமாக தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த தொடர் வகுப்பை நாம் ஆரம்பிக்கவும், தொடர்ந்து எந்தவித தடையும் இல்லாம தேவனுடைய சித்தத்தின்படியே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். கிட்டத்தட்ட இந்த தொடர் வகுப்பினுடைய முடிவுக்கு நாம வந்திருக்கிறோம். கடைசி பாடமெல்லாம் எடுத்துக்கோம், ஆனா எடுக்க வேண்டிய ஒரு சில பாடங்கள் விட்டுடுக்கும். இன்னும் ஒரு இரண்டு தலைப்புகள், மூன்று தலைப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அல்லாம பாடம் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆம் சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நாம் ஒரு இன்விடேஷன் குறிச்சு நாம பார்க்கணும். ஒரு இன்விடேஷன் சொல்லும் பொழுது தமிழ்ல என்ன சொல்றாங்க, அழைப்பு. எவ்வளவோ அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கிறாங்க. எத்தனை பேருடைய திருமண அழைப்பு நாம போயிருக்கிறோம் இல்லைங்க. ஒரு இன்விடேஷன் மேரேஜ்க்கு வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது அந்த அழைப்பினுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா, நம்மளை கூப்பிட்டவங்க எந்த அளவுக்கு பெரியவங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அந்த அழைப்புக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் நம்ம அங்க குடும்பமா இல்லைங்க. அது மாதிரி நீங்க அழைப்பு வாங்கியிருக்கிறீங்க இல்ல, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் மத்தியில அந்த மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அது போல பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்கு இன்விடேஷன் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், வேறு எந்த விதமான விழாக்கள் எதுவாக இருந்தாலும் அது போன்ற அழைப்புகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் சந்திச்சிருக்கோம். ஸோ அப்ப அந்த அழைப்புகள் ஒருவேளை பெரிய மனிதர்கள் இடத்துல இருந்து நமக்கு வந்திருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதையே நாம தவறாம அட்டன் பண்ணுவதற்கு எல்லா விதத்திலும் நாம முயற்சி எடுப்போம். ஒருவேளை நமக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா கூட அந்த வேலைகளை என்ன பண்ணிடுவோம், நாம ஒண்ணு தள்ளி வச்சிடுவோம், இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு முக்கியமான நபர் தன்னுடைய வீட்டு விழாக்களுக்கோ அல்லது அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ நமக்கு வந்திருக்கிற அழைப்பு என்று சொல்லும் பொழுது அதுக்காக நம்ம நிறைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கூட என்ன பண்ணுவோம், நாம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டு அந்த அழைப்பை நாம ஏற்றுக்கொண்டு அங்க போய் நாம இருப்போம். இது மாதிரி நம்முடைய அனுதின வாழ்க்கையில எத்தனையோ அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால பெருமைப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அருமையான அழைப்பு பற்றி. ஆனா இது உலகத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா இன்விடேஷனை காட்டிலும், எல்லா அழைப்பை காட்டிலும் இது ரொம்ப மேன்மையான ஒரு அழைப்பு. இதுவரைக்கும் உங்களை யார் யார் எல்லாம் அழைச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப பெரியவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு அங்க வருது. இந்த அழைப்பு பரலோகத்துல இருந்து வருது. இது ஒரு விசேஷமான வகுப்பா இருக்கு. ஒரு குரூப்புக்கு, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வரக்கூடிய அழைப்பு, ஒரு விசேஷ வகுப்பா இருக்கு. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான அழைப்பு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். மேன்மையான தெய்வீக அழைப்பு. இந்த அழைப்பு நாம் எங்க வாசிக்கிறோம் என்றால், வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும் படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அந்த ஒரு சத்தம் இங்கு யோவான் கிட்ட சொல்லுவதை நாம பார்க்கிறோம். இந்த அழைப்பு இதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்முடைய பாடத்துல நாம பார்க்க போகிறோம். நீங்க கவனம் தயவு செஞ்சு சிதற விட்டுட வேண்டாம். இடையில ஏதாவது டிஸ்ட்ராக்டிங் திங்ஸ் வந்தாலும் கூட நீங்க தயவு செஞ்சு கூர்ந்து கவனிக்குமாறு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா இது வானத்தில இருந்து உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து இந்த ஒரு அழைப்பு அங்க வருது. இந்த அழைப்பு யார் கொடுத்திருப்பான், யாருடைய அழைப்பு இந்த அழைப்பு? அது மாத்திரம் இல்ல, கூப்பிடுறவரு என் ஜனங்களே என்று ஒரு வகுப்பாரை அந்த அழைப்புல அழைக்கிறத நாம பார்த்தோம். யார் இந்த என் ஜனங்கள்? மேலும் அவருடைய ஜனங்கள் கிட்ட அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, அவளையிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வெளியே வாருங்கள். முதல்ல இந்த அழைப்பு வானத்துல இருந்து வர, பரலோகத்துல இருந்து. அப்படின்னா பரலோகத்துல இருந்துதான் அது யார் கூப்பிட்டுருக்கிறோம் நம்ம கேள்வி கேட்கும். அடுத்து கூப்பிடுறவர், கூப்பிடப்படுகிறவர்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களே, என் ஜனங்களே சொல்றாங்க. யார அவங்க? என் ஜனங்களே. சோ எல்லாருக்குமே அந்த அழைப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், அந்த அழைப்பு கூப்பிடுறவருடைய ஜனங்களுக்கு மாத்திரம் தான். கூப்பிடுறவர் யார்? அவருடைய ஜனங்கள் யார்? நெக்ஸ்ட், அவரு அவருடைய ஜனங்களை எங்க இருந்து கூப்பிடுறார் அப்படின்னா, அவளை விட்டு வெளியே வாங்க. இங்க அவள் என்பதும் கூட யாரை குறிக்குது? இந்த நான்கு கேள்விகள் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எங்க நம்ம பார்க்கலாம்னா, 18 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கலாம். முதல் சில வசனங்கள் வாசிங்க. முதல் 2 வசனம், பாருங்க, ஒரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவரா வானத்துல இருந்து இறங்கி வரா, அவருடைய மகிமையினால பூமி பிரகாசம் ஆயிடுச்சு. யாரா இருக்கணும் இந்த தூதன்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இவர் எங்கிருந்து எங்க வரா? வானத்திலிருந்து பூமிக்கு வரா. எப்படிப்பட்ட தூதன்? மிகுந்த அதிகாரம் உடைய தூதன். சரி, அவர் வந்ததுனால என்ன ஆச்சு? பூமி என்ன ஆயிடுச்சு? பிரகாசம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கேட்ட கிளாஸ் எல்லாம் வச்சு இந்த தூதனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். யார் இந்த தூதன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த வருகையில்? முதலாவது வருகையா, இரண்டாம் வருகையா? எப்படி சொல்றீங்க இரண்டாம் வருகைன்னு? சார், இப்படி எல்லாம் கேட்கணும், அப்பதான் உள்ள நல்லா வேலை போகும். எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? இது கர்த்தர் இயேசு தான். சரி, எப்படி இரண்டாம் வருகையை சொல்றோம்? சொல்லுங்க. வெரி குட். அதிகாரம் உடையவரா அப்படி வரல. எப்போ? முதலாம் வருகையில. சின்ன ஒரு சாதாரண மனுஷனா வந்துட்டான். ஆனா உயிர்த்தலும் பொழுது சொன்னாரு, வானத்தில் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவரா உயிர்த்தெழுந்துட்டு பரலோகத்துக்கு போனவ, அதே ராஜரீக அதிகாரத்தோடு பூமிக்கு இறங்குற. அது மாத்திரம் இல்ல, அவருடைய வருகையினால பூமி என்ன ஆயிடுச்சு? பிரகாசம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு 1874க்கு அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் அந்த பிரகாசம், கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் பிரசன்னத்தினுடைய பிரகாசம் தான். அப்போ வரக்கூடியவர் யார் தான் பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜா அவரை குறிக்கிறது. அவர் தான் இந்த அதிகாரத்தின் 2 மற்றும் 3 வசனங்கள் கூட அங்க பேசுறது. ஆரம்பத்துல இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல வருவது யாருன்னா, கர்த்தராகிய இயேசு. 2வது 3வது வசனம் கூட அவரு தான் பேசுறாரு. ஆனா 4வது வசனம் போகும்போது அங்க வந்து இன்னொரு சத்தம் வருது. வாசிங்க 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம். எதுக்கு பின்பு? இந்த தூதனுக்கு பின்பு பாத்தீங்களா. சோ வேறு ஒரு சத்தம். அப்படின்னு என்ன சொல்றது? இந்த சத்தம் யாரும் இல்ல, முன்னாடி வந்திருக்கிற
அந்த தூதன் இல்லை. ஆனா அது முன்னாடி வந்தவர் யார்? கர்த்தராகியா. கவனிக்கிறீங்களா? டைவர்ட் பண்ண வேணாம், தயவு செஞ்சு. ரொம்ப முக்கியமான கிளாஸ். அப்போ முன்னாடி வந்தது கர்த்தர் இயேசு, அவர் வந்து சில வார்த்தைகள் பேசுறா. இப்ப 4வது வசனம் ஆரம்பிக்கும் போது பின்பு, இதுக்கெல்லாம் பின்பு வேறு ஒரு சத்தம். அப்ப கண்டிப்பா யாருது இல்ல? இப்ப வரப்போற சத்தம் கர்த்தர் இயேசுது இல்ல, இது வேற ஒருத்தருடைய சத்தம். இப்ப அந்த சத்தம் என்ன சொல்லுது? வசனம் வாசிங்க. அது என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அங்க சொல்ல. இப்போ கண்டுபிடிங்க, இந்த சத்தம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? பரலோகத்திலிருந்து வருது. என் ஜனங்களே சொல்ற யாரா இருக்கணும்? கண்டிப்பா நம்முடைய பரலோக பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெஹோவா, அவர்கிட்ட இருந்து இந்த அழைப்பு வரும். இப்ப சீரியஸ்னஸ் உங்களுக்கு வரும். சோ ஒரு அழைப்பு பரலோகத்தில இருந்து, பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர்கிட்ட இருந்து அந்த அழைப்பு வருது. அந்த அழைப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். யார் இங்க? அவள். அவளை விட்டு வெளியே வாங்க. நீங்க ரொம்ப அதிகாரமான சத்தம். இந்த சத்தத்துல நீங்க என்னென்னலாம் பார்க்கலாம்னா, அதிகாரம், எச்சரிப்பு, அன்பு எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த சத்தம் தெளிவா சொல்லுது, என் ஜனங்களே அவளுக்கு கொஞ்ச நாள்ல வாதை வரப்போகுது. அந்த வாதையில நீங்க என்ன இடக்கூடாது? மாத்திரக்கூடாது. அதனால அவளை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல அந்த 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 4 வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கு. அவளை விட்டு வெளியே வாருங்கள். என் ஜனங்கள்னு சொல்றதுல அந்த அன்பு இருக்குது, அதிகாரமும் இருக்கு, உரிமையும் இருக்கு, எச்சரிப்பும் இருக்கு. அந்த எச்சரிப்பு எப்படி சொல்றாருன்னா, அவளுக்கு வாதம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, ஆனா நீங்க அவளுக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா என் ஜனங்கள் என்ன வார்த்தை பாருங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா கேட்டீங்கன்னா கண்ணீர் வந்துடும். இந்த அந்த வார்த்தையை கேட்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு வகுப்பார் பார்த்து இந்த வார்த்தை சொல்றார், நீங்க என் ஜனங்கள்வா, ஆனா அவளுக்குள்ள இருக்கிறீங்க, அவளுக்கு வாத வரப்போது, நான் தான் அனுப்ப போறேன், ஆனா நீங்க என் ஜனங்கள் வெளியே வாங்க. இந்த அழைப்பு தான் இன்னைக்கு நாம பார்க்கணும். யார் அவள்? அவளுக்கு வாதை வரப்போது, அவளை விட்டு நீங்க வெளியே வாங்க சொல்ற வரைக்குமே நாம் எங்க தான் இருக்கிறோம்? அவளுக்குள்ள தான் இருக்கோம். யார் அவள்? இங்க இந்த அவள் மறுபடியும் முதல் 3 வசனம் ஆச்சு. அவள் யார் என்று நம்ம பார்க்கும் போது வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, அவள் மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற வேசியான ஒரு ஸ்திரீ என்று நாம பார்க்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அடையாள பாஷைகள், அங்க வரக்கூடிய அடையாளங்கள், அங்க வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே அடையாள பாஷை. அவளை பத்தி பேசும்போது அது யார் என்று பார்க்கிறோம்னா, மகா பாபிலோன் என்று பார்த்தோம். ஆனா மகா பாபிலோன் யார் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அந்திகிறிஸ்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம் 4 வாரம். யார் அவங்க? மகா பாபிலோன். அப்புறம் அவர்தானா? அப்படியே சொல்லி தப்பிடக்கூடாது இல்லீங்களா? சோ மகா பாபிலோன் அது ஒரு என்டையர் சிஸ்டம், பாதி சிஸ்டம் இல்ல, போக்கு மார்க்கம் பாதி, இன்னொரு பாதி எங்க போச்சு? மகா பாபிலோன் யார் என்று நம்ம பார்த்தோமோ அந்தி கிறிஸ்து 3வது பாகத்தில் தான் தெளிவா பார்த்தோம். யார் அந்த மகா பாபிலோன்? மூணாவது பாகத்தில் பார்ப்போம், ரெண்டாவது பாகத்தில் இல்ல, ரெண்டாவது பாகம் பாதிதான் பார்ப்போம். ஆனா மூணாவது பாகத்துல தான் அந்த மகா பாபிலோன் பத்தி தெளிவா குறிப்பிட்டிருந்துச்சு. எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17:5. ஆமா, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில எழுதி இருந்துச்சு. சோ இந்த மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுவது ஒரு ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். வேதத்துல ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது சபையை குறிக்கிறாங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ வந்து கண்டிப்பா அது பாபிலோன் என்று சொல்லப்படுறதுனால, பாபிலோன் என்ன இருக்கும், பாபிலோன் என்ன இருக்கும், கன்ஃபியூஷன், குழப்பம் பாத்தீங்களா. இது ஒரு குழப்பமான ஒரு அமைப்பு, ஒரு குழப்பமான சபை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு தெரியுது அப்ப இது உண்மையான சபை இல்ல, மாறாக இது சுவிசேஷ யுகத்தினுடைய கள்ள சபை, த ஃபால்ஸ் சர்ச், மகா பாபிலோன். ரொம்ப முக்கியமா அதுல சகோதரர் சொன்ன முதல் பாகம் வராங்க, யார வந்த வசனவாசிங்க, 1:17. இந்த மகா பாபிலோன் ஒரு வேசி என்று அங்க சொல்லப்படும். சோ இது யார் குறிக்குது, கண்டிப்பா அதாவது ஏழு கலஸ், அதாவது திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்திருக்கிற வேசி இல்லைங்களா. சோ திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்திருக்கிறது இந்த வேசி, இந்த ஸ்திரீ யார் கிடையாளம்னா, திரளான தண்ணீர்கள் எது கிடையாளம் பைபிள்ல. வசனம் வாசிங்கன்னா 17:15, பின்பும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷை காரருமாய். அப்ப இந்த ஸ்திரீ சபை பாபிலோன் திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்திருக்கிறான். அப்படின்னா இது ஒரு சபை, எப்படிப்பட்ட சபை, உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்கள் தேசங்கள் ஜாதிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சபை வந்து தாய் சபை, the mother church, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை இந்த வேசி வந்து அங்க குறிக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, உண்மையிலே அவங்க தான் உலகத்துல எல்லா தேசங்கள்லையும் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் எல்லா பாஷைக்காரருக்கு மத்தியிலுமே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற சபை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இந்த மகா பாபிலோன் அது இந்த வேசி என்று பார்க்கும் போது ரோம கத்தோலிக்க திருச்சபை, ஆனா என்ன வேசித்தனம் செஞ்சாங்க, சோ வேசித்தனம் என்ன, ஹர்லாட்ரி இங்கிலீஷ்ல. சோ வேசித்தனம் எது கிடையாளமா இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது, இது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம். சோ சபை யாருக்காக நியமிக்கப்பட்டவங்க, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கருப்புள்ள கன்னிகைகளா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசன வாசிங்க 2 Corinthians 11:2. சபை எப்படி இருக்கணும்னா, சுவிசேஷ யுகத்துல 2வது வருகையில வரப்போகிற மணவாளன் கிறிஸ்து இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளா, அவருக்காக தங்களுடைய கற்பை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அவரை மாத்திரமே நினைத்து கொண்டு, அவருக்காக மாத்திரமே காத்துக்கொண்டு, அவரை ஏற்றுக்கொள்வதற்காக மாத்திரமே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருக்கும். ஆனா இந்த சபை நாம பார்க்கிறோம் சுவிசேஷத்தின் கள்ள சபை, அதுவரைக்கும் காத்திராம இந்த பூமியின் ராஜாக்களோடு அவங்க தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதின் மூலம் வேசித்தனம் செய்துட்டாங்க தேவனுடைய பார்வையில. உண்மையான ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு வரும்போது அவர் கூட சேர்ந்து ஆளுகை செய்வதற்கு காத்திருக்க வேண்டிய சபை, அந்த ராஜா வர்றதுக்கு முன்னால இந்த பூமியின் ராஜாக்களோட தங்களுடைய உறவை ஏற்படுத்திக் கொண்டு மனவாளனுக்கு துரோகம் பண்ணினா வேசி. சோ எவ்வளவு மாதிரி பாருங்க, அந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை, இதை விட வேற எப்படி சொல்ல முடியாது. கள்ள சபையினுடைய தப்பு வேசி. ஹானரபுளா இருக்குங்களா அந்த வார்த்தை? நம்ம சாதாரண வாழ்க்கையில் இது யாருக்காவது நம்ம பயன்படுத்தோமா? நம்ம எதிரிக்கு கூட பயன்படுத்தோமா? ஏதோ திட்டிடுவோம், ஆனா இப்படி சொல்ல மாட்டோம். தேவன் கள்ள சபையை பார்த்து எப்படி சொல்றாரு பாருங்க, வேசி பாணி, நீ வேசி பாணி, உனக்காக இருக்கிற மனவாளன மறந்துட்டப்பானி, துரோகம் பண்ணிட்டேன் நீ அவருக்கு, அப்புறம் இன்னொருத்தர் கூட நீங்க தொடர்பு வச்சிருக்கோம், அந்த மாதிரி சொல்றாரு இந்த கள்ள சபைகள். சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பூமியின் ராஜாக்கள். யார் அவங்க? பூமியின் ராஜாக்கள், பூமியின் அரசியல் சக்திகள். கரெக்ட், அரசியல் சக்திகள், சிவில் பவர்ஸ் ஆஃப் தி எர்த். அப்போ இவங்களோட அவங்க தேசித்தனம் பண்ணாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுங்க? கிட்டத்தட்ட கிபி 799 இருந்து 1799 வரைக்கும் இந்த கலசபை பூமியினுடைய அரசியல் சக்திகளோடு சேர்ந்துட்டு பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி பூமியில் அவங்க கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிய ஆளுகை செய்வதாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய பாரம் நடத்தினாங்க. சோ இதெல்லாம் அந்த காலத்துல நடந்த காரியங்களை அங்க குறிக்குது. இதெல்லாம் எதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆட்டுக்குட்டியானவர் கத்தராக இயேசு, அவருடைய கல்யாணம் என்று சொல்லும் போது அவரோடு கூட அவருடைய சரீரமாகிய சபை இணையும் அந்த மாபெரும் சம்பவமே. ஆனா அதுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சிய இந்த பூமியில ரோம கத்தோலிக்க திருச்சபை உலக ராஜாக்களோடு சேர்ந்து கொண்டு நடத்தினான். அந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்வையில் எப்படி இருக்குன்னா, அது ஒரு தேசித்தனம் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இவங்க வந்து தாய் சபை. அப்போ இவங்க தாய் சபை என்று சொல்லும் பொழுது இவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? அப்போ பாபிலோனுக்கு யார் இருக்கிறா? பாபிலோனின் குமாரத்திகள். இந்த குமாரத்திகள் கூட யார்? அந்த தாய் போலவே அவங்க கூட யார் தான்? வேசிகளாகவே தான் இருக்கும், வேசி குமாரத்திகளாகவே இருப்பாங்க. அப்ப இந்த குமாரத்திகள் கூட என்ன பண்ணிருக்கணும்? அவங்க தாய் மாதிரியே உலக ராஜ்யங்களோட அரசியல் சக்திகளோடு இணைந்து கொண்டு அவங்களும் செயல்பட்டிருக்கணும். அப்ப இந்த குமாரத்திகள் கூட யார் தான் பாத்தீங்களா? அந்த தாயில இருந்து பிரிஞ்சு வந்து உருவான சபைகள். தாய் சபை போன பாதையிலேயே இவர்களும் நடந்த சபைகள். யார் இவங்க? உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த புரோட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள் அனைத்துமே அங்க சேருவதை நாம் அங்க பார்க்கிறோம். மகா பாபிலோன் என்று சொல்லும் பொழுது தாய் மாத்திரமில்ல, குமாரத்திகளையும் சேர்த்து தான் வருது. மகா பாபிலோன், வேசிகளுக்கு தாய். வேசியம் இருக்கிறாங்க, தாயும் இருக்கிறாங்க. மகா பாபிலோன் சொல்லும் பொழுது கள்ளசபை முழுவதும் சேர்த்து அங்க இருக்கு. கள்ளசபை சொல்லும் பொழுது ரோம கத்தோலிக்க திருச்சபை, புரோட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள் அனைத்துமே. ஏன்னா இரண்டு பேருமே அந்த வேசித்தனம் செஞ்சாங்க. மெய்யான ராஜாவை அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இந்த பூமியின் ராஜாக்களோடு தங்களுடைய சுய லாபங்களுக்காக நோக்கங்களுக்காக இணைத்து கொண்ட அமைப்புகள் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ரெண்டு பேரையும் பத்தி தான் மகா பாபிலோன் என்னாச்சு? விழுந்தது, விழுந்தது. ஏன் ரெண்டு முறையும் சொல்லணும்? ஏன்னா அந்த மகா பாபிலோனுக்கு எத்தனை பாகம் இருக்கு? ரெண்டு பாகம் இருக்கு. மகா பாபிலோன் தாய் விழுந்துச்சு, மகா பாபிலோன் குமாரத்திகள் விழுந்துச்சு. சகோதர சகோதரிகளே, அப்போ இவங்க எல்லாமே கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகைக்கு பின்பே கர்த்தர் இயேசுனால புறக்கணிக்கப்படுறான். அது வரைக்கும் கிருபை, இந்த கள்ள சபை அமைப்புகள், சுவிசேஷம் முழுவதும் அவங்க தேவனுக்கு செஞ்சிட்ட துரோகம், கர்த்தர் இயேசுக்கு செஞ்ச துரோகம், இதெல்லாம் பொறுக்கப்பட்டுட்டு எப்ப வந்துட்டு அவங்கள கர்த்தர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, தான் 2வது வருகையில வந்த உடனே அவர் அந்த ரிஜெக்ட் பண்றார். அதுதான் இப்போ முதல் 2 வசனத்துல பார்த்தோம். சோ பின்பு வேறு ஒரு தூதன் அதிகாரம் உடையவர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தாரு. அவர் வந்தனால பூமி என்னாச்சு? பிரகாசம் ஆச்சு. அவருடைய செகண்ட் கமிங் வந்த உடனே அவர் சொல்றாரு மகா பாபிலோன் வெளிந்துச்சு, வெளிந்துச்சு. சோ அந்த மாபெரும் அமைப்பு மேல அந்த ஒரு நியாய தீர்ப்பு வந்து அந்த அமைப்பு புறக்கணிக்கப்படுறது கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில அங்கு நடக்கும். பாருங்க, இப்ப நம்ம என்ன கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம், அந்த அழைப்பு பார்த்தோம். பரலோகத்திலிருந்து, பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிதா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அழைப்பு, என் ஜனங்களே அவளை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வெளிய வாங்க. யார் அவள்? பாபிலோன். அந்த பாபிலோன் யார் அப்படிங்கிறது தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அங்க இருக்கு. இந்த பாபிலோன் கள்ளசபை கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில புறக்கணிக்கப்படுது, நித்திய அழிவுக்கு காக்க வைக்கப்பட்டு இருக்கு. இந்த அமைப்பு புறக்கணிக்கப்படுவது இன்னொரு இடத்துல கூட சொல்லப்படுது. எங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-18 வரைக்கும். இது யாருக்கு சொல்லப்படுற செய்திங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 யாருக்கு சொல்லப்படுற செய்தி? சபைகள். இந்த செய்தி எந்த சபைக்கு சொல்லப்படுது? லவுதேக்கியா. டக்குன்னு சொல்லுங்க, லவுதேக்கியா சபை காலப்பகுதி எங்க ஆரம்பிக்கும்? இப்படி கடை நான் டக்குன்னு சொல்ல மாட்டேன், சரி மல்லமாவே சொல்லுங்க. 1874 கரெக்ட். நான் இன்னும் 6 சபையில கேட்கவே இல்லை இல்லைங்களா. சரி, லவ் தேக்கியா மாத்திரமா புரிஞ்சு வச்சுங்க. லவ் தேக்கியா, லவ் தேசியன் பீரியட் சொல்லிட்டோம்னா 1874 அப்புறம் இருக்கிற சபை, லவ் தேக்கியா சபை, அவங்களுக்கு சொல்ல போடுற செய்தி என்னன்னா, உன்கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன். இந்த வார்த்தையில ரொம்ப சீரியஸான வார்த்தை. கர்த்தர் இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க யார், நீங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் கேஷுவலா சொல்றது, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க யாரு, எவரு, எப்படிப்பட்டவர், என்ன சொல்லுவீங்க, என்ன நடக்கிறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுங்களா? இப்ப சொல்றாரு பாருங்க அவரு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருந்திருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ரிஜெக்ஷன். அது வரைக்கும் உள்ள, ஆனா நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல. நீ குளிரா இருந்தாவது பரவாயில்ல, நீ அனலாவது இருந்திருக்கலாம் பரவாயில்ல, ரெண்டும் இல்லாம வெது வெது பார்க்கனால அப்படியே நான் துப்பிடுறேன் உன்னை. நீ வேண்டாம். யார் பார்த்து சொல்றாரு? இது லவுதேக்கியா சபை காலத்தில் இருக்கிற சபை பத்தி அங்க சொல்றாங்க. அப்போ லவுதேஷன் பீரியட்ல இந்த கள்ள சபை அமைப்பு அது வரைக்கும் கிருபையோடு பார்க்கப்பட்டிருந்தது, நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அது புறக்கணிக்கப்படுவதை தான் இங்க காண்பிக்கும். இதுல என்ன அர்த்தங்க? குளிரும் இல்ல அனலும் இல்ல. குளிர்னா என்ன? ஜில்லுன்னு இல்லைங்களா? அனல்னா சும்மா பத்தி தெரியுது. என்னதான் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம்ம கிட்ட? விசுவாசத்துல, வைராக்கியத்துல, தேவன் மேல இருக்கிற அன்புல, சத்தியத்தின் மேல இருக்கிற அன்புல நீங்க ஒண்ணு எப்படி இருக்கணும்? குளிரா இருக்கணும். குளிர்னா என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்ல. கர்த்தரை பத்தி தெரியாது, அவர் திட்டம் பத்தி தெரியாது. யார் அப்படி இருக்கிறாங்க? உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதான் குளிர் மாறி நிலை. ஏன் பரவாயில்ல சொன்னாரு? ஆனா அவங்க அப்படி இருந்தாவது பரவாயில்ல. அவங்க எல்லாம் எப்ப வந்துருவாங்க மறுபடியும்? அவங்களுக்கு இணைய இருக்கிற 1000 வருட அரசாட்சியில பக்கா பிளான்ல நிச்சய ஜீவனுக்கு அருமையா பூர்ணமாயிடுவாங்க. அனல் எப்படி? அனல்னா எப்படி இருக்கணும்? உண்மையான சீஷர்களுக்கு இருக்கிற அக்னி இருக்கணும் உள்ளதுல. அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நீங்க பொது ரட்சிப்புக்கு இல்ல, பெரிதான ரட்சிப்புக்கு நீங்க போவீங்க. அந்த அனல் இருக்கணும் இருதயத்துக்குள்ள. தேவனுக்காக, கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, சத்தியத்தின் மேல சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக அந்த ஜீல் இருக்கணும், அந்த வைராக்கியம், அன்பு எல்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்க பரலோக வாய்ப்பு நீங்க பெற்றுக் கொள்வீங்க. இப்படி ரெண்டுமே இல்லாம அவரை அறிஞ்சும் அறியாதவர் போல, தெரிஞ்சும் தெரியாதவர் போல, அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் கேட்காததும் போல, நீங்க உதாசீனம் உள்ள நிலைமையில வெது வெதுப்பா இருக்கிறதுனால உங்களை என்னுடைய வாய் நின்று என்ன பண்றேன்? நானே வாந்தி பண்ணி போடுவேன், ரிஜெக்ட் பண்றேன், நான் உங்களை புறக்கணிக்கிறேன். இதுதான் நடக்குது. கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்த உடனே இந்த சுவிசேஷ யுகத்தின் கள சபை அமைப்பை அவர் நிராகரிக்கிறது, அவர் வந்துட்டு புறக்கணிக்கிறது அங்க நடக்கிறது நாம பார்க்கிறோம். குளிரும் இன்றி அனலும் இன்றி ஒத்துக்கிறோமா நம்ம இது? இப்ப இந்த சபைகள் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல நீங்க பிக்சரைஸ் பண்றீங்களா? இப்ப நம்ம பேசுறதெல்லாம் வெறும் சப்ஜெக்டா கேட்க வேண்டாம், அப்படியே நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலக கண்டிஷன் கிறிஸ்தவ மண்டலத்தின் நாம நிலைமைகளுக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சோ அதுதான் பிராக்டிக்கல் ட்ரூத், அதுதான் நடைமுறைப்படுத்துறது சத்தியத்தை. சோ அப்படி பார்க்கும் பொழுது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆனா கிறிஸ்தவர்களுக்கே உரிய குணலட்சணங்கள் கணிகள் அற்றவர்களாக காணப்படுகிற பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுடைய நிலை, லாவோதீசியன் சர்ச்சினுடைய நிலை, நீங்க குளிரும் இல்ல அனலும் இல்ல. அந்த வசனத்துக்கு பின்னாடி வாசிங்க, அப்படியே நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் என்னன்னு கடைசியா நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். இதெல்லாம் எந்த நீதியில சொல்ற? நீ பரிதபிக்கப்பட்டவர், நீ குருட, எதுல குருட, எதுல பரிதபிக்கப்பட்டவர்? சத்திய விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள்ல தர்த்தரம் இருக்குது உங்களுக்கு, தேவனுடைய திட்டம் தெரியாத உங்களுக்கு, ஒரு வசனம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத உங்களுக்கு, உங்க ஆவிக்குரிய கண் குருடாக்கப்பட்டிருக்குது. நீங்க இவ்வளோ பரிதாபமான நிலைமையில இருந்துட்டு என்ன சொல்றார் வசன வாசிங்க நெக்ஸ்ட், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவு. இதெல்லாம் என்ன சொல்றது தெரியுங்களா? இப்ப இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய மனவேட்டிமை பகட்டு கிறிஸ்தவர்களுக்கு அங்க பரலோகம் யார் சொன்னா? எங்க சொல்லியிருக்கிறார் வசனத்துல இருக்குதா? அப்படி மற்ற எல்லாரை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் உயர்ந்தவங்க தான் சொல்றாங்க, நான் ஐஸ்வர்ய சம்பன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கிற. ஆனா நீ யார் தெரியுமா? நீ தரித்திரன், உன் கண்ணு குருடா இருக்கு, உன்னுடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு. லாவோதீசியன் சர்ச் 1874 அப்புறம் இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் சொல்லும் பொழுது நீ இவ்வளோ பரிதாபமான நிலைமையில இருக்கிற, பாத்தீங்களா? ரொம்ப சீரியஸான வசனம் இது. லாவோதீசியன் சர்ச் பேரில் இருக்கிற பெயர் சபைக்கு சொல்லப்படுகிற வசனம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த நிலைமை இவங்க இவ்வளவு பலவீனமா இருக்கிற நிலைமை தான் ஏசாயா 4:1 நாம வாசிச்சோம் ஏற்கனவே. வசனம் வாசிங்க, பாத்தீங்களா யார் அவங்க? அந்த ஏழு ஸ்திரீ, ஏழு குறிக்குது பரிபூரணம், ஒட்டு மொத்தம் குறிக்குது. ஏழு ஸ்திரீகள் சபைகள், ஒட்டு மொத்த பெயர் சபைகள் அமைப்பை குறிக்குது. ஒரே புருஷனை பிடிச்சுக்குவாங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. இந்த பூமியில் இருக்கிற பெயர் சபைகள் எல்லாம் அவரை பிடிச்சுக்கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரம் சாப்பிட்டுக்குவோம். ஒரு புருஷனா நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் வேண்டாம், எங்களுக்குனே சொந்த ஆகாரம் இருக்கு. பெயர் சபைகளினுடைய ஆகாரமே ஒரு ஆவிக்குரியவருக்கு என்ன ஆகாரம்? தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய வாக்காரம். சோ கர்த்தர் போதிச்ச போதனைகள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற போதனைகள் போதும். அதாவது மனுஷனுடைய ஆள் மனுஷனுடைய கற்பனைகள் விருப்பங்கள் எல்லாம் திருப்தியாகும் அளவுக்கு சில போதனைகள் இருக்குது. மனுஷங்களை வீண் பெருமை கொள்வதற்கு, வீண் ஒரு பொய்யான சமாதானத்தை உணர்வதற்கு தகுந்த போதனைகள் இருக்கு. நீங்க பெயர் சபைகள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, உங்களை தேவன் வாழாக்கம் என்ன ஆயிடுவாரு, உங்களை தலையாக்கிடுவாரு, என் சமூகம் உங்களுக்கு எல்லா வசனமும் எங்கெங்க மாட்டணுமோ எல்லாம் மாட்டிட்டு சரிங்களா? என்ன பெருமை தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் கிறிஸ்டியன், எனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு தெரியுமா? டூ வீலர்ல ஓட்டுறது என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், முன்னாடி என்ன போகுது, அவர் சமூகமா போகுது, சிக்னல்ல போய் பார்த்தாதான் தெரியும் இல்லைங்களா? வாழாக்காமல் தலையாக்குவார். இதெல்லாம் பெயர் சபைகளுடைய அந்த வீண் பெருமை சகோதர சகோதரிகள். இந்த மாதிரி வீண் பெருமை அடைவதற்கான போதனைகள் தான் போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்றாரு, எங்களுக்கு எங்க ஆகாரம் போதும், நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு மாயையான தேவ பக்தி, ஒரு மாயையான நம்பிக்கை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது. இது தெரியாத ஜனங்களுக்கு பாவம். ஆனா அந்த அமைப்பு பண்ற தப்பு இது. பாவம் ஜனங்கள் ஒன்றும் தெரியாதவங்க. ஆனா ஜனங்களும் ஓரளவுக்கு காரணம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த போதகர்களை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஏற்படுத்தி கொள்றாங்க. மிஸ்டேக்கே ஜனங்கள் கிட்ட இருக்குது, ரூட் அவங்க கிட்ட தான். அப்போ எங்கள் ஆகாரத்தையும் நாங்கள் புஷ்டிக்கலோ, உங்க ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆகாரம் அவருடைய வார்த்தைகள், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்புறம் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். வஸ்திரம்ன்றத என்ன பார்க்கிறோம், நிர்வாணத்தை மூடுவது. சோ நிர்வாணம் வந்து பாவ நிலை. சோ நம்முடைய பாவ நிலையை மூடுவதற்கு கொடுக்கப்படுற வஸ்திரம் என்ன பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறார், அதன் மூலம் பெற்றுக் கொள்ளுகிறார் நீதி, தேவ நீதி. அந்த நீதியின் வஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு இந்த சொந்த வஸ்திரம் இருக்கு. என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா, நீதி. அப்புறம் அது வந்து பெயர் சபையினுடைய நம்பிக்கை. சோ சமூக சேவை செய்வது, சில நல்ல நல்ல காரியங்கள் ஜனங்களுக்கு செய்வது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு பாவிக்கு நீதிமானாக இருக்கு இது போருமா, நம்ம கிரியினால நம்ம நீதிமானாக முடியுமா, முடியவே முடியாது. அது கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்துல மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உறுதியா நிற்கணும். அந்த விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிற நீதி தான் சகோதர சகோதரிகளே நம்ம பாவங்களை அங்கும்போது. தேவன் அவருடைய நீதியை வச்சு நம்முடைய பாவங்களை கவர் பண்ணி நம்மளை எப்படி கூப்பிடுறாருன்னா, நீதிமான் வாங்க. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா, அது அந்த வஸ்திர மாதிரி எடுத்து உள்ள பார்த்தா அவ்வளவு பேட் ஸ்மெல், பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் வந்துட்டு ரேவன்ஸ் கோட் போட்ட பிச்சைக்காரங்க. அந்த கோட் நம்மளது இல்ல, அது தேவனுடைய. நம்மளுடைய உண்மையான சொத்தே நாம பிச்சைக்காரங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு கந்த, ஆனா கோட் போட்டுட்டு வாங்க துறை சார் கூப்பிடுறாரு தேவன் நல்ல. ஆனா பெயர் சபையினுடைய நிலை என்னன்னா, எங்களுக்கு நாங்களா கோட் போட்டுக்கிறோம், நாங்களே சர்ச் கட்டுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், ஆர்ஃபனேஜ் கட்டுறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறோம், நீதியின் கிரைகளா அவங்க சொல்றாங்க. வசனம் எல்லாம் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு வசனம் அதிகமா காண்பிக்கல. எதுக்கும் ஒரு வசனம் வாசிங்க, ஏசாய 64:6 வாசிங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். பாருங்க, தேவன் இந்த மனுஷங்களுடைய நீதி பத்தி அங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுதான் தற்போதைய பாபிலோனினுடைய நிலைமை. பாருங்க, தங்கள் சொந்த ஆகாரம், தங்கள் சொந்த வஸ்திரம் முடித்துக் கொள்வாங்க, ஆனா எங்கள் நிந்தை நீங்கும் படிக்கு உங்களுடைய பெயர் மாத்திரம் எங்க மேல இருக்கட்டும். எல்லா சபைகளும் என்னதான் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்துவினுடைய சபை, நாங்கள் கிறிஸ்துவினுடைய சபை, பேர் மாத்திரம் அவருடைய பேர். அவருடைய உபதேசங்கள் இல்ல, அவருடைய போதனைகள் வேண்டாம், அவருடைய ரத்தத்தின் மூலம் கிடைக்கிற நீதி வேண்டாம். எங்கள் உபதேசம், எங்களுடைய நீதி எங்களுக்கு போதும். ஆனா அவர் பேர் தான் எங்களுக்கு, நாங்கள் கூட கிறிஸ்துவின் சபைகள். சோ சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ யுகத்துல சபை கடந்து வரக்கூடிய அந்த 7 காலகட்டங்கள் முழுவதுமா இதுதான் இந்த சபையினுடைய நிலை. மகா பாபிலோன் பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் செய்து தங்களை நிர்பாக்கியம் உள்ளவர்களா ஆக்கி கொண்டிருக்கிற நிலைமை இது. சுவிசேஷம் முழுக்க தேவன் கிருபையா பார்க்கிறார். எப்போ முடிவுக்கு கொண்டு வரார்னா, அந்த கிருபைய கர்த்தர் இயேசு 2 வருகையில வந்து உடனே இந்த அமைப்பை முதல்ல அவர் சொல்வது, ரிஜெக்ட், நான் புறக்கணிக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு அனுமதி கிடையாது, இதுக்கு மேல உங்களுக்கு அனுமதி கிடையாது, உங்களை நான் புறக்கணிக்கிறேன், வாய் நின்று அங்க வாந்தி பண்ணி போடுறேன். எப்ப நடந்துச்சு இது, புறக்கணிச்சது 2 வருகை எப்போ, 1874. ஆனா அந்த புறக்கணிப்பு, ரிஜெக்ஷன் ஆஃப் தி நாமினல் சிஸ்டம், இந்த பெயர் சபை அமைப்பு கர்த்தருடைய 2 வருகைக்கு பின்பு புறக்கணிக்கப்பட்ட அந்த வருடம் நாம கணக்கிடலாமா, தாராளமா கணக்கிடலாம். இது எப்போ என்று பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 6:10-11. வெளிப்படுத்தின விசேஷம் 6:10-11. இது யாருடைய வார்த்தைகள் என்று பார்க்கும் போது, இது ஐந்தாவது சபை சர்தை, சர்தை சபையினுடைய பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் கூக்குரல் இடுறாங்க. என்ன இடுறாங்க கூக்குரல்? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுறான். அதாவது ஐந்தாவது சபை சர்தை சபையினுடைய கால பகுதியில வாழ்ந்த பரிசுத்தவான்களை யார் வந்து உபத்திரப்படுத்தி கொலை செஞ்சிருக்கணும்? உண்மை சபைய யார் கொலை செஞ்சிருக்கணும்? கள்ளசபை. அப்ப அந்த பரிசுத்தவான்களுடைய ரத்தம் தேவன் கிட்ட அப்படியே கேக்குது, என்னன்னா, எது வரைக்கும் தேவனே உங்களுடைய பரிசுத்தவான்களா இருக்கிற எங்களை ஒடுக்கிற இந்த பெயர் சபைய நீங்க நியாயம் தீர்ப்பு செய்யாம இருப்பீங்க? எங்களுடைய ரத்த பழிக்கு அவங்க கிட்ட நீங்க எப்போ பழி வாங்குவீங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா பரிசுத்தவான்கள் கேட்க மாட்டாங்க, இப்படி கேக்குறவங்க யாரே இல்லை முதல்ல பரிசுத்தவான்கள் இல்ல. பட் இது அடையாள பாஷை. எப்படின்னா அந்த அவங்களுடைய ரத்தம் தேவன்கிட்ட அப்படி கதறது, அந்த மாதிரிதான் அடையாள பாஷையில சொல்றாங்க. எது வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய ஜீவனுக்காக அவங்களை ஒடுக்குன கலசபைய தேவனே நீங்க நியாயம் தீர்க்காம இருப்பீங்க அப்படின்னு என்ன இருக்கணும்? எப்ப வந்து இந்த அமைப்பை நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க? அதுக்கு தேவனுடைய பதில் பாருங்க, வசனம் வாசிங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? இன்னும் கொஞ்சம் பொறுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுங்க. எது வரைக்கும் பொறுக்கணும்? உங்களை போலவே கொலை செய்ய பட போடு போகிறவர்கள் ஆகிய உங்கள் உடன் பணி இடைக்காரர் யாரா இருக்கணும்? அவங்க கேக்குறது யாரு? எந்த இந்த வார்த்தையை எடுத்துருங்க நீங்கள், தேவ ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் தான். அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை அது. நாம கேக்குறது ரொம்ப அக்யூரேட்டா கேக்குறோம். இவங்க யார் கேக்குறவங்க? ஐந்தாம் கால சபையினுடைய பரிசுத்தவான்கள் கேக்குறாங்க, தேவனே எப்போ பாபிலோனை நியாய தீர்ப்பீங்க? ஏன்னா அந்த அமைப்பு தான் எங்களை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் கொஞ்சம் இருங்க. எதுக்குன்னா, உங்களை போலவே பாட அனுபவிக்க போற உங்களுடைய என்ன சொல்றாரு, உடன் பணிவிடைக்காரன்னா யாரு? இப்ப இது எத்தனாவது காலம் முடிஞ்சிருக்குது? ஐந்தாம் காலம். சபைக்குள்ள எவ்வளவு காலம் இருக்குது? ரெண்டு சபை காலம். ஆறாவது பாட்டு இருக்குது, ஏழாவது பாடு. இந்த ரெண்டு கால பகுதியில் இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் ஆயத்தமாகணும். அவங்க ஆயத்தமாகி முடியற வரைக்கும் டேக் ரெஸ்ட், மரணத்துக்குள்ளேயே ரெஸ்ட்ல இருங்க. அவங்க நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த அமைப்பை நியாயம் தீர்த்து உங்களை நான் உயிர்த்தெழுதலுக்கு நான் கொண்டு வரேன். அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசி 11 வசனம் வாசிங்க சிஸ்டர். பதினொன்னு மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவங்களுக்கு சொன்னது. சோ இந்த வசனத்தை ரொம்ப ஷார்ட்டா சொன்னா, பரிசுத்தவான்கள் ஐந்தாம் சபையினுடைய பரிசுத்தவான்கள் தேவன் இடத்துல கேட்கிறாங்க, தேவனே பாபிலோன எப்போ நியாயம் தீர்ப்பீங்க? தேவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச காலம் பொறுங்க. இன்னும் கொஞ்ச காலம், அது கிரேக்க பாஷையில போய் பார்த்தோம்னா குரோனாஸ், குரோனாஸ் அப்படி என்று பார்க்க போது நமக்கு தீர்க்க தரிசனத்தை திறக்க உதவும் தெருவுக்கோள்ல கண்டுபிடிச்சோம். குரோனாஸ் டைம், டைம்னா எவ்வளோ காலம், காலம்னா எவ்வளோ ஒரு வருஷம், தீர்க்க தரிசன வருஷம். ஒரு தீர்க்க தரிசன வருஷத்துக்கு எவ்வளவு நாட்கள்? 360 நாட்கள். சோ இன்னும் கொஞ்ச காலம் நீங்க பொறுக்கணும் என்று சொல்லும் போது அது வந்து குரோனாஸ், கொஞ்ச காலம்ங்கிறது குரோனாஸ், அதுக்கான ஆங்கில பதம் வந்து டைம், தமிழ்ல காலம், வேதத்துல அந்த டைம் அல்லது காலத்துக்கு ஒரு வருஷம், தீர்க்க தரிசன வருஷம் அதாவது 360 நாள். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா ஒரு வருஷம், அப்ப 360 நாள்னா எவ்வளோ? 360 வருஷம். இதுதான் விஷயம். எப்போ பழி வாங்குவீங்க நீங்க? இன்னும் ஒரு 360 வருஷம் பொறுத்துருங்க, நான் என்ன பண்றேன், பழி வாங்கிடுவேன். இது யார்கிட்ட சொல்றாரு? ஐந்தாம் கால சபை. ஐந்தாம் கால சபையின் காலகட்டம் எங்கிருந்து எங்கன்னா 1367 இருந்து 1517 முடியுது. அப்ப இந்த 360 காலம், 360 வருஷம் தேவன் நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்றது எங்க ஆரம்பிக்கணும்னா ஐந்தாம் சபையினுடைய காலம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கணும். ஐந்தாம் சபையின் காலம் எங்க முடியுது? 1517. ஏதாவது ஞாபகம் வருதா? 1517 ஐந்தாம் சபையின் முடிவு, 6வது சபையின் ஆரம்பம்னா என்ன சம்பவம் வருது நினைவுக்கு? ரெஃபர்மேஷன் இல்லைங்களா, சீர்திருத்தல். மார்ட்டின் லூதர் 1517 தான் ஆரம்பிச்சா நம்ம பார்த்தோம். சோ அப்ப இந்த 360 வருஷம் நீங்க இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும்னு சொன்ன அந்த 360 வருஷம் ப்ராபர்டிக் கால்குலேஷன், தீர்க்க தரிசன கணக்கீடல் 1517 முடிஞ்சு ஒரு 6 கழிச்சு ஆரம்பிக்கிறது. ஏன்னா 517 அவர் சீர்திருத்தல் ஆரம்பிக்கிறாரு, ஒரு 6 காலம் நமக்கு அவசியம். அது 1518 வரணும். ஏன்னா அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் சூழ்நிலை அங்க உருவாகு. அவர் அந்த 95 கேள்விகள்ல சர்ச்சில் ஒட்டுறாரு, அது எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகுது, எல்லாரும் படிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது பிரச்சனை ஆயிட்டு அந்த புரட்சி வெடிக்கிறது. ஒரு 6 காலம் போட்டோம்னா 1518 ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சது இந்த 360 வருஷம் எங்க முடியுது? நீங்க போட முடியுமா? 1518 பிளஸ் 360 வருஷம் போட்டீங்கன்னா எங்க வருது? நீங்க தாராளமா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், செல்போன் யூஸ் பண்ணலாம். 1878 கரெக்ட், 1878 வருஷம் சகோதர சகோதரிகளே. அது எதுக்கப்புறம் வருது? இரண்டாம் வருகைக்கு பின்னால். சோ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எடுத்திருக்கிற இந்த பார்ட். சோ அது தீர்க்க தரிசனம். எப்போ நீங்க பழி வாங்குவீங்க? அந்த கேள்வி எதை குறிக்கிறதுன்னா எப்போ பாபிலோன் நியாயம் தீர்க்க போறோம் அதுக்கு பதில் கொடுக்குறா. இன்னும் கொஞ்சம் காலம், ஒரு குரோனாஸ் வெயிட் பண்ணு, ஒரு காலம் அதாவது 360 வருஷம் வெயிட் பண்ணுங்க. எப்ப இருந்து? உங்க காலம் முடிஞ்சதுல இருந்து, 5வது சபை முடிஞ்சதுல இருந்து 360 வருஷம் வெயிட் பண்ணு. ஏன் வெயிட் பண்ண சொல்றாருன்னா அந்த 360 வருஷ காலம் தேவன் யாருக்கு கொடுத்த கிரேஸ் பீரியட் தெரியுங்களா? பாபிலோனுக்கு கொடுத்த கிரேஸ் பீரியட். நான் அவள மனம் திரும்ப இருக்கு இறக்கம் பண்றேன். வசனம் வாசிங்க நீங்க, அது எங்க வாசிக்கிறோம்னா எரேமியா 51 அதிகாரம் 9 வசனம். இதோ சிஸ்டர் 51:9 பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டுவிடுங்கள், அவரவர் நம்முடைய தேசங்கள். நாம பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம். எப்ப பார்த்தார் தேவன்? எப்ப பார்த்தாரு இந்த கள்ள சபை திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு? எப்ப பார்த்தாரு? 6வது சபையின் ஆரம்பத்துல இருந்து பார்த்தார். 517 ரெஃபர்மேஷன் வந்துச்சு இல்லைங்களா? ரெஃபர்மேஷன் என்ன? மார்ட்டின் லூதர் மூலம் என்ன பண்ணார் தேவன்? ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்லா தவறுகளையும் சுட்டி காமிச்சா. சுட்டி காமிச்சானவே என்ன அர்த்தம்? இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிற என்ன பண்ண சீக்கிரமா மனம் இருந்து அதுதான் நான் பாபிலோன குணமாக்கும்படி பார்த்தோம். 1517 இருந்துட்டு 1878 வரைக்கும் இருக்க அந்த 360 வருஷம் அந்த ரெஃபர்மேஷன் மூலம் தேவன் என்ன பண்ணார்னா அந்த அமைப்பை சீர்திருத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணனார், அவகாசம் கொடுத்தார். நாம பாபிலோன குணமாக்கும்படி பார்த்தோம், அவள் குணமாகவில்லை, என்ன பண்ணலாம்? அந்த கை முடிஞ்ச உடனே விட்டுடு, அவங்களை விட்டுடு, அவ்வளவுதான். நாம பார்க்கிறோம் அந்த புறக்கணிப்பு நடக்குது. 74 கட்டுரையே சுமார் 78 அந்த அமைப்பு புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனாலும் முழுவதும் அழியில. அவருடைய முழு அழிவு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 18:21. பலமுள்ள தூதன், பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து, இப்படித்தான் சடுதியில இந்த அமைப்பு அழிவுக்கு வரும். அந்த பலமுள்ள தூதன், அந்த பெரிய எந்திரக்கல் என்ன, எந்திரக்கல் எத்தனை பாகம் இருக்கும்? ரெண்டு பாகம் இருக்கும் இல்லைங்களா, கிரைண்டர் ரெண்டு பாகம், ஒன்னு ரோமன் கத்தோலிசம், இன்னொன்னு புரோட்டஸ்டாண்டிசம். இந்த ரெண்டு அமைப்புகள் அப்படியே பாபிலோன தூக்கி சமுத்திரத்துக்குள்ள வீசிடுவேன். பாத்தீங்களா, ஆரம்பத்தில் இந்த ஸ்திரீ எங்க உட்கார்ந்துருந்தாங்க, தண்ணீர்கள் மேல. ஆனா நியாய தீர்ப்பு வரும் பொழுது தண்ணீர்கள் யாருக்கு மேல, இந்த அமைப்புக்கு மேல. ஜனங்களுடைய ஆதரவுல அந்த அமைப்பு இருக்குது, ஆனா அழிவு எப்படி வரும்னா, அந்த ஜனங்களே அந்த அமைப்பை புரட்டி போடுவாங்க. அந்த இந்திரக்கல் கடலுக்குள்ள வீசப்படுதுன்னா தண்ணியை அது எங்க போயிடும், மறந்துட்டா இருக்கும் இந்திரக்கல், அது போய் செட்டில் ஆகும் கீழே, எல்லா தண்ணியும் அதுக்கு மேல வந்து நிற்கும். என்ன அருமையான அடையாளம் பாருங்க. அப்போ இவ்விதமாக அந்த அமைப்பு வந்துட்டு முடிவுக்கு வரும் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன பார்க்கிறோம்னா, அந்த அழை, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவள் இவள் தான் இந்த மகா பாபிலோன். இன்றைய மாத்திரம் இல்ல, சுவிசேஷ யுகத்தின் கள்ள சபை, பெயர் சபை அமைப்பு, பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு எல்லா விதத்திலும் அவரை மறுதளித்த இந்த கள்ள சபை அமைப்பு, இந்த அமைப்புக்கு அந்த நியாய தீர்ப்பு புறக்கணிப்பு 1878 வரும். அதனால்தான் வானத்திலிருந்து இறங்குற அந்த தூதன் சொல்றாரு, என் ஜனங்களே, இது யார் பார்த்து சொல்றாரு? கண்டிப்பா அந்த அமைப்பு முழுவதும் பார்த்து சொல்லல, அமைப்பு கள்ள சபை ஆயிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க மணிகள், சேர்க்கப்பட வேண்டிய கோதுமை மணிகள், வெளிப்புற மாற்றம் இல்ல, இருதயத்திலேயும் உண்மை கிறிஸ்தவர்கள், கர்த்தரேசுவையினுடைய உண்மையான சிஷ்யர்கள், உண்மையான வைராக்கியம், அவர் மீதான உண்மையான அன்பு, சத்தியத்தின் மீதான உண்மையான வாஞ்சை. உலகத்தை பார்க்க மாட்டாங்க, மனுஷங்கள் பார்க்க மாட்டாங்க, உலக அமைப்புகளை சார்ந்து நிற்க மாட்டாங்க, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அன்றாட ஜீவியத்திற்கு எதுக்குமே. கர்த்தர் என்ன சொல்றார், அவருடைய வார்த்தை என்ன, அதுக்கு நாம் நிற்போம். அந்த மணிகள் அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. இரண்டாம் மணிகள் வந்த உடனே அவர் சொல்றார், என் ஜனங்களே அவளை நான் நியாயம் தீர்க்கிற காலம் வந்தார். 78 நான் புறக்கணிக்க போற அந்த அமைப்பு, அதுக்கப்புறம் இறுதியான அழிவு வரும் பொழுது அவள் மீது நான் வாதைகளை அனுப்ப போறேன். வெளிப்படுத்தின விசேஷம், 7 வாதைகள் இருக்குது. அந்த வாதைகள் வரும் பொழுது நீங்க என் ஜனங்களா இருக்கனால அந்த வாதைகள்ல நீங்க அகப்படக்கூடாது. என்ன பண்ணுங்க, அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதுதான் அந்த ஹெவன்லி காலிங், ஹை காலிங், பரம அழைப்பு, பரலோகத்துக்கான அழைப்பு, மேன்மையான அழைப்பு, தெய்வீக அழைப்பு, தேவன் இடத்திலிருந்து இந்த உண்மை கிறிஸ்தவர்களுக்கு அங்க வரும். என் ஜனங்கள் இங்க யாரை குறிக்கணும், கடைசியா இவங்களை பத்தி பார்க்கிறோம், யாரை குறிக்கணும் இந்த என் ஜனங்கள்? இந்த பெயர் சபை அமைப்புகளுக்குள்ளேயே அறியாமையினால இருக்கிறாங்க, ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்களை கண்டிப்பா 74 அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த அறுவடை காலத்துல கர்த்தர் இயேசு தன்னிடத்துல அறுத்து அங்க சேர்த்துக் கொள்கிறார். அதான் அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கும் நாள். 1874 இருந்து சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த என் ஜனங்கள், இன்னைக்கு யார் என் ஜனங்கள், இன்னைக்கு யார் என் ஜனங்கள்? ஏன்னா இன்னைக்கு அழைப்பு வந்திருக்குது, அழைப்பை பத்தி யாரோ சொல்றாரு இல்ல, அழைப்பு இன்னைக்கு வந்திருக்கு. என் ஜனங்களே, சவுண்ட் உங்களை காட்டுக்குள்ள போதா, ரொம்ப கேர்ஃபுல்லா. ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு பதில் தரணும். என் ஜனங்களே, இப்போ அவர் கேட்கிறார் நம்முடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதா, என் ஜனங்களே, நீங்க என் ஜனங்களா இருந்தா என் சத்தம் உங்களுடைய இருதயத்துல விழுந்துச்சுன்னா இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுக்கு வர வாடில நீங்க அகப்படாதீங்க, ஏன்னா காலம் சமீபமாய் இருக்குது எல்லாவற்றுக்கும். இது 1878க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 130 வருஷம் ஆய் முடிஞ்சிருக்கு. இந்த மாபெரும் அமைப்பு புறக்கணிக்கப்பட்டாச்சு, அழிவை நோக்கி அங்க காத்து கொண்டு இருக்குது. ஆனா இதுக்கு இடையில கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு அவருடைய சின்னங்களா இருக்க நம்முடைய இருதயத்துல அவருடைய வார்த்தைகள் வந்து அங்க ஒழிக்குது சகோதர சகோதரிகளே. சோ இப்போ என்ன பண்ணலாம் நாம்? இதை ரொம்ப சோகமா பாக்குறீங்க, நீங்க தான் போன வாரம் கேட்டீங்க, நாங்க என்ன பண்றது இனிமேல் என்ன பண்ணணும் பிரதர், என்ன பண்ணணும் நாமோ கேட்டீங்க. இன்னைக்கு அந்த பிக்சர் கிளியர் வருது தேவனுடைய வார்த்தையின் மூலம். என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்க. நீங்க எந்த வகையில எந்த அமைப்பு கூட எவ்வளவு வருஷம் இது வரைக்கும் அறியாமையில நீங்க தொடர்பு வச்சிருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, அவள் மகா வேசி பாபிலோன். சுவிசேஷ யுகம் முழுக்க கிருப்பினால் அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆனா கர்த்தரேசன் 2 வருகைக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிற மாபெரும் அமைப்பு, கூடிய சீக்கிரத்தில் அவள் மேல என்னுடைய வாதைகள் வருது, நீங்க அந்த வாதையில அகப்பட வேண்டாம். என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள். சகோதர சகோதரிகளே, பரலோகத்துல இருந்து நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இருதயத்தை உற்று பார்த்து நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுட்டு எச்சரிப்போடு அன்போடு உரிமையோடு இந்த வார்த்தை சொல்லும் போது நாம் என்ன சொல்லணும்? நீங்க தான் முடியும். இந்த கால் நமக்கு வந்தப்ப நம்ம பதில் சொல்லிடும். பிரதர் சொல்லியிருக்கிறார், பிரதர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சிஸ்டர்ஸ்க்கு கால், பிரதர்ஸ்க்கு கால். முடிவு நாம தான் அங்க சொல்லணும். அதான் நாம உங்களுக்கு சொன்னோம், ஒரு திருமண அழைப்பு, ஒருவேளை அது கலெக்டர் வீடு திருமணம்னா உதாசீனப்படுத்துவீங்களா? முதல்ல இன்விடேஷன் எடுத்து என்ன பண்ணுவீங்க? வீதி முழுக்க விசிட் பண்ணுவீங்களா இல்லையா? கலெக்டர் கூப்பிட்டுருக்கிறார், எதுக்கு? அவர் வீட்டு கல்யாணத்துக்கு. யார என்ன, நான் என்ன பண்ண போறேன்? லீவ் போட்டுட்டேன், எந்த கமிட்மெண்ட் இல்ல, நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டா எப்படியும் போயிடுவேன். ஏன்? கலெக்டர் கூப்பிட்டுட்டார், கலெக்டர் கூப்பிட்டுட்டார், அவ்வளவுதான். சர்வ லோகத்தினுடைய தேவன் கூப்பிட்டிருக்கிறார், என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்க. ஏதாவது செகண்ட் தாட் வரணுமா? எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளவு கஷ்டம், நான் அங்க இருக்கிறேன், என்னை இவங்க முக்கியமா நினைக்கிறாங்க, சொல்லுமா? எவ்வளோ கனமுள்ள விஷயம் சகோதர சகோதரர்கள், எவ்வளோ மகிமைக்கு நம்மை வழிநடத்த போகக்கூடிய ஒரு அழைப்பு. நாம் சிந்திக்க வேண்டிய தருணத்துல அங்க இருக்கிறோம். அப்போ இந்த அழைப்பு தான் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே இருக்கு. ரொம்ப விசேஷமா இந்த அழைப்பு யாருக்குன்னா, 1878க்கு அப்புறம் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இருக்கும். ஏன்னா கிளியரா இந்த வசனம் பேசுது பாபிலோனுடைய புறக்கணிப்பு. சோ என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாங்க ரொம்ப பர்டிகுலர் யாருக்கு அப்ளை ஆகும்னா 1978க்கு அப்புறம் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த அழைப்பு போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த அழைப்பு இந்த இடத்துல இருந்து தேவன் உங்களுக்கு அங்க கொடுக்கிறார். இப்போ நீங்க என்ன செய்யணும்? என்ன முதல் செய்யணும் நாங்களே கேட்கணும்னு இருந்தோம். நீங்க என்ன செய்யணும் நான் என்ன சொல்ல முடியும்? தேவன்கிட்டயே கேட்கலாம், அவர் தான் சொல்றார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க. அப்பா நாங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணுமா? வசனம் இருங்க, மத்தேயு 24:15. யார் எது பாலாக்கும் மறுவருக்கு? அந்தி கிறிஸ்து அமைப்பு, த ஹோல் பாபிலோன் சிஸ்டம். அதை குறிச்சு வாசிக்கிறவங்க புரிஞ்சுக்கொண்டவங்க நல்லா சிந்திங்க. என்ன சிந்திக்கணும்னா, பாக்குறீங்களா, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. பரிசுத்த ஸ்தலம் என்ன? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் இப்போ அந்த அந்தி கிறிஸ்த அமைப்பு இருக்குதா தேவன் போல? ஆமாம், பாக்குறீங்களா? மனக்கண்ல தீர்க்க தரிசனங்களின் மூலம் ஆமாம் பாக்குறீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, வசன வாசிங்க. யூதேயாவில் இருக்கிறவங்க எங்க ஓடிடுங்க நீங்க? நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? யூதேயாவில் இருக்கிறோம், சாக துர்கத்தில் இருக்கிறோம். ஆனா கிளியரா பாக்குறோம், பரிசுத்த ஸ்தலத்துல எதுதான் இருக்குது? பாலாக்கு மறுவருப்பு. எதை பத்தி பேசுறாருனா, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பொய்யான சபை அமைப்பு ஆளுகை செய்துட்டு இருக்கிறத நீங்க உணர்ந்து கொண்டீங்களா? அப்படி உணர்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, யூதேயாவில் இருக்கிற நீங்கள், யூதேயா இங்க யூதேயாவை குறிக்கிறது இல்ல, இதுவும் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பாபிலோன் என்ற பொய்யான அமைப்புக்கு அடையாளமா. சோ யூதேயா, யூதேயா அதுல இருக்கிற நீங்க எங்க ஓடுங்க? மலைகளுக்கு ஓடிடுங்க. பெயர் சபையில இருக்கிற நீங்க, பொய்யான சபை அமைப்புல இருக்கக்கூடிய நீங்க மலைக்கு ஓடிடுங்க. எந்த மலை? மலை எதுக்கு? பைபிள்ல பைபிள் எது கிடையாளம்? பைபிள்ல மலை எது கிடையாளம்? மலை, மலை, பர்வதம். தேங்க்யூ. ராஜ்யம். இப்ப எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யத்துக்கு போக சொல்றாரு? ஏன் இந்த ராஜ்யம் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 1800 எல்லாம் அப்படியே நடக்குது. இந்த அழைப்பு நமக்கு வரும்போது மைண்டுக்குள்ள என்னெல்லாம் ஓடு தேவனுக்கு நல்லா தெரியும். நம்முடைய சூழ்நிலை இந்த அழைப்பு உங்களுக்கு வரும்போது, இந்த பாலாக்கு மறுவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறது நீங்க உணரும் போது, நீங்க பெயர் சபையில இருப்பீங்க. ஓடுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு. எந்த ராஜ்யம்? 1874 தேவனுடைய குமாரன் இரண்டாம் முறையில் வந்து ஸ்தாபிச்சு ஆரம்பம் ஆயிட்டு அந்த ராஜ்யத்துக்கு உரிய ஜனங்களா மாறிடுங்க, மாறிடுங்க. இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 16 வசனம் வாசிங்க. இல்ல, கொலோசேயர் 1:13 வாசிங்க. இதுக்கு இணையான வசனம் கொலோசேயர் 1:13. பாருங்க, இருளினுடைய அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற அதுதான். சோ யூதேயாவில் இருக்கிறவர்கள், பெயர் சபையில இருக்கிறவர்களே, ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். சகோதர சகோதரி, ஆவியில சத்தியத்துல நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உரியவர்களா? உங்களை அந்த அமைப்பு கிட்ட இருந்து விடுவித்துக் கொள்ளுங்க. அந்த அமைப்பிட்ட இருந்து பிரிஞ்சு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். சோ தேவனுடைய அழைப்பு இன்னைக்கு இந்த பெயர் சபை அமைப்புக்குள்ள அறியாமையினால கண் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருந்த நமக்கு வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? வசனங்கள்லாம் ரொம்ப தெரியும். அந்த அமைப்பை நான் புறக்கணிச்சுட்டேன், அதுக்கான நித்திய அழிவு வெவ்வேறு தாமையில் இருக்கு, அதன் மேல் நான் வாதைகள் அனுப்ப போறேன். அதற்கு முன்னால், என் ஜனங்களே, மை பிரஷியஸ் ஜுவல்ஸ், என்னுடைய விலையேறப்பட்ட அந்த சம்பத்து, பொக்கிஷம், நீங்க அவளை விட்டு வெளியே வாருங்க. யோசிக்க வேண்டாம். பாலாக்கு மறுவருக்கு பரிசுத்தத்து நிற்கிறது பாக்குறீங்களா? மனக்கண்ல பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களா உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. அந்த முயற்சி நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு 4 எச்சரிப்பு தேவன் கொடுக்கிறார். இந்த சத்தம் கேட்கறீங்களா இன்னைக்கு? அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உரியவர்களா மாற்றிக்கொள்ள நீங்க முன் வரீங்கன்னா, முதல்ல இப்போ உங்களுக்கு 4 எச்சரிப்புகள் என்னன்னா, எச்சரிப்பு 1, மத்தேயு 24:17 வசனம். இந்த மாதிரி சமயத்துல வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுல எதையாகிலும் எடுப்பதற்கு என்ன பண்ண வேண்டாம்? பாருங்க, இப்ப சப்ஜெக்ட்ல நீங்க இருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாயிட்டு திங்க் பண்ணும். என்ன பண்ணலாம் சகோதர சகோதரிகளே? தேவன் கூப்பிட்டுறார், என்ன பண்ணலாம்? மனுஷன் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும். என்ன பண்ணலாம்? அவளை விட்டு வெளியே வர்றது கஷ்டமா? நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு பிரதர் அப்படி சொல்றீங்க. நிறைய கமிட்டா எடுக்கிறோம் பிரதர், யாராவது ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப வாங்கிட்டோம் பிரதர், ரிலீஸ் எல்லாம் ஆக முடியாது, யாராவது சொல்றீங்களா? சகோதர சகோதரி, இது மாதிரி சொன்னா நான் எதுவும் பேச முடியாது. ஆமா பிரதர், தேவனுடைய வார்த்தை அவருடைய அழைப்பு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், நம்ம வரோம், ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லக்கூடிய முக எச்சரிப்பு, வீட்டின் மேல் இருக்கிற நீங்க ஏதாவது இருக்கலாம், வீட்டுக்குள்ள போகாதே. வீடு இருக்கிறையா பைபிள்ல விஸ்வாச நிலை, விஸ்வாச வீடு, விஸ்வாச வீட்டார், விஸ்வாச வீடு. நீங்கள் இருக்கக்கூடிய விசுவாச நிலையில கண்டிப்பா இந்த அழைப்பு தெரிஞ்சுக்கிற நீங்க யாரா இருப்பீங்க தெரியுங்களா? அந்த வீட்லயே நீங்க தான் டாப்ல இருக்கிற. அப்படின்னா நீங்க இருக்கிற ஒருவொரு பெயர் சபைகளை குறிக்கிற அந்த வீடு, நீங்க இருக்கிற அந்த விசுவாச நிலையில இந்த அழைப்பு தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்க யார் தெரியுங்களா? சாதாரண இருக்க மாட்டீங்க நீங்க, அந்த நிலைமையிலேயே நீங்க தான் பீக்ல இருக்கிறவங்க. ஆமா, தேவன் வார்த்தைக்கு ஒரு வருஷம் செவி சாய்ச்சிருக்கிறீங்க, வேற யாருக்குமே வந்து வரல, புரிஞ்சிருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ விசுவாசத்துல ஒரு உயர்ந்த நிலைமையில காணப்படுகிறவங்க தான் நீங்க. இந்த நிலைமையில் இருக்கிற நீங்க ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்துல யார்கிட்டயாவது சஜஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு எங்க போகாதீங்க? வீட்டுக்கு கீழே போகாதீங்க. உங்களை போலவே உங்க சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் இல்ல உங்க சபையினுடைய போதகர்கள் இவங்கெல்லாம் யாருன்னா விசுவாசத்துல உங்களை காட்டிலும் ரொம்ப லோ லெவல். இது எங்க போதகர்? ஆமா, அதுதான் தேவனுடைய வசனம். சோ வீட்டுக்கு மேல இருக்கிற நீங்க, விசுவாச நிலையில உயர்ந்த நிலையில தேவனால் கொண்டு வரப்பட்டிருக்கிற நீங்க இந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு சபை போதகர்களையோ சபையில் இருக்கிற சக அங்கத்தினர்களையும் அணுகாதீங்க. ஏன்னா அவங்க கீழே இருக்கிறவங்க, நீங்க மேல இருக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி அவங்க ஆலோசனை சொல்ல முடியும்? அவங்க சொல்லுவாங்க, எந்த குரூப் கிட்ட கேட்டீங்க சத்தியம்? ஓ இவங்களா, போச்சு போச்சு, அவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான். இதெல்லாம் வேஸ்ட் பிரதர். நமக்கு இருக்குது நம்ம சபை, நம்மளுடைய மெம்பர்ஷிப், நம்ம பிரதர்ஸ், அதுவே போதும். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தேவையில்லாத விஷயம். சஜஷன் இப்படித்தான் வரும், அது தேவனுக்கு நல்லா தெரியும். தேவன் நமக்கு அழைப்பு மாத்திரம் கொடுக்கல, அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு வருவதில் நமக்கு என்னென்ன தடங்களுக்கெல்லாம் வரும் அவருக்கு கிளியரா தெரியும். அது எல்லாம் அருமையா பைபிள்ல வச்சுட்டா. நீங்க வீட்டின் மேல இருக்கிறவரே, விசுவாச நிலையில உயர்ந்த நிலைமையில் இருக்கிற நீங்க இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆலோசனை கேட்கலாம் சொல்லிட்டு விசுவாச நிலையில உங்களை காட்டிலும் கீழே இருக்கிற போதகர்களையோ அல்லது ஊழியக்காரர்களையோ அல்லது உங்களுடைய சக சபை அங்கத்தினர்கள் கிட்டயோ நீங்க போய் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்த அழைப்பினுடைய உன்னதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு நல்வழி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பு, நீங்க இறங்காதிருக்க கடவர்கள். உங்களுடைய விசுவாச நிலைய நீங்களே குறைச்சிட்டு போய் கீழ்மட்ட நிலைமைக்கு போயிட்டு யோசிச்சுட்டு அங்க இருக்க வேணாம். எதையாகிலும் எடுக்கலாம், யார்கிட்டயாவது ஏதாவது சஜஷன் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம், எல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க வீட்டுல மேல இருக்கிறவர், அவங்க எல்லாம் கீழே இருக்கிறவர். மேல இருக்கிற நீங்க மேல இருந்து நீங்களா டிசைட் பண்ணி நீங்க செய்யுங்க வேலை. கீழே இருக்கிறவங்க கிட்ட நீங்க அங்க போக வேண்டாம். சோ நெக்ஸ்ட், அடுத்த இரண்டாவது எச்சரிப்பு 18வது வசனம் வாசிங்க. முதல்ல வந்து பெயர் சபைகள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பு. இந்த அழைப்பு ஒருவேளை பெயர் சபையில இருக்கிற கிறிஸ்தவராகிய உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்க உங்கள் விசுவாச நிலைய குறைச்சு கொள்ளாதீங்க. நெக்ஸ்ட் யாருக்கு சொல்றாருன்னா, வயலில் இருக்கிறவன். வயல் எது கிடையாலும் நிலம், வசனம் நிலம், உலகம் இல்லைங்களா, அந்த விதைக்கிற உண்மையில. சோ வயல் யாரை குறிக்குதுன்னா, இது சாதாரண உலகத்துல இருக்கிற வகுப்பார், சபையில அங்கத்தினரா இல்லாம கிறிஸ்தவர்களும் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கூட என்ன இருக்கும்னா, சில சமயங்கள்ல கேட்கக்கூடிய காது இருந்து இந்த சத்தியத்தினால தொடப்பட்டு இந்த பரம அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவாங்க. யார்? கிறிஸ்தவரே இல்ல, சர்ச்சில் மெம்பரே இல்ல, ஒரு உலகத்தான், ஹிந்து முஸ்லீம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், டீக்காக்காரர், எவராகனா இருக்கலாம். ஆனா அவங்களையும் கூட மணிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய காதுகளுக்கு இந்த வார்த்தைகள் போய் அவங்க கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ற எச்சரிப்பு என்னன்னா, வயல்ல இருக்கிறவரா நீங்க, உன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு எங்க போக வேண்டாம், திரும்பாது இருக்க கடவுள். அப்படின்னா என்ன, வஸ்திரம் எது கிடையாது? இப்பதான் சொல்லுங்க, நீதியின் அந்த வஸ்திரம் கர்த்தர் இயேசு விசுவாசிச்சு பெற்றுக்கொள்கிற அந்த வஸ்திரம். சோ இது என்னன்னா, இப்படி பெயர் சபையோடு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாம இருந்த ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையின் மூலம் இந்த அழைப்பை கேட்டவர், இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும் பொழுது தயவு செஞ்சு பெயர் சபைக்குள்ள போய் அங்க மறுபடியும் வந்து இந்த வஸ்திரம் வாங்கிக்கலாம். நீங்க நினைக்காதீங்க, சர்ச் மெம்பர்ஷிப்க்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அது ஏற்கனவே நியாய தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற அமைப்பு. சோ உங்களை மீண்டும் அந்த பொய்யான சபை அமைப்புகளோடு இணைத்துக் கொள்வதற்கெல்லாம் முயற்சி பண்ணணும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், நீங்க கிருபை பெற்றிருக்கிறீங்க, அந்த பெயர் சபையினால கரைப்படாமல் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்து நீங்க முடிவெடுத்து நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்சுப்போம். அது த்ரூ, அதாவது வயா பெயர் சபை தான், இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஏராளமா தேவன் உங்களை நேரடியா கூப்பிட்டுக்கிறார், நேரடியா அந்த அழைப்புக்குள்ளவா. நமக்கும் தேவனுக்கும் இடையில எந்த மனுஷனும் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது. பிதா அவருக்கு நம்ம தொடர்பு வைக்கணும்னா இடையில குமாரன் இருக்கிறார், அவ்வளவுதான். குமாரன் கிட்ட கூட நம்ம பேசுறதுக்கு எந்த மீடியேட்டர் தேவையில்லை, டைரக்டா பேசுங்க, அவ்வளவு. எந்த அமைப்பு எந்த மனுஷனு ஒன்னும் அவசியம் இல்லை. அப்போ நிலத்துல இருக்கிறவரா இந்த வஸ்திரம் எடுக்கலான்ட்டு வராம இருங்க. மூணாவது எச்சரிப்பு என்னன்னா, 19 வசனம் பாத்தீங்களா, அந்நாட்கள்ல இது இன்னொருத்தருக்கு இன்னொரு வகுப்பார். யார் இவங்க? கர்ப்பவதிகள். கர்ப்பவதிகள்னா யார் அவங்க? ஒரு புது ஜீவனை பூமிக்கு கொண்டு வரக்கு காத்துட்டு இருக்கிறவங்க கர்ப்பவதிகளுக்கும், அப்புறம் யார், புதுசா பிறந்துட்ட குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவங்க, பால் கொடுக்கிறவர்களுக்கும். ஐயோ, யார் குறிக்குது இது? கர்ப்பவதிகள், பால் கொடுக்கிறவங்க. சோ இதெல்லாம் பாருங்க, அருமையான தீர்க்க தரிசன வசனங்கள். ஆனா இந்த டைம் பத்தி பேசு, அந்த நாள்ல என்ன நாள்ல என்ன நாள்ல பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டு அதுக்குள்ள இருக்கிற மணிகள் சேர்க்கப்பட்டு இருக்கிற அந்த நாள்ல கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கு கூட, ஐயோ, யார் இவங்க? இவங்க மாம்ச குழந்தைகளை சுமக்கிறவங்க இல்ல, மாம்ச குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறவங்க இல்ல, மாறாக ஆவிக்குரிய குழந்தைகளை சுமக்கிறவங்க. ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறவங்க யார் இவங்க? கண்டிப்பா பெயர் சபை ஊழியர்கள். ஏன்னா அவங்க தான் புதுசு புதுசா ஆவிக்குரிய குழந்தைகளை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. நரகம் போகணுமா, சாரி பரலோகம் போகணுமா, யார் ஏற்றுக்கொள்ளுங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயா அப்படிங்களா, நான் ஏற்றுக்கொள்றேங்க. அவங்க ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அப்புறம் வாழ்க்கை முழுக்க பால் ஃபீடிங் பாட்டில் தான் குழந்தை வாயில, மனம் திரும்பு மனம் திரும்பு, கூப்பிடும் போதும் மனம் திரும்பு, அவர் சாகும் போது கூட மனம் திரும்பு, அவருக்கே போர் அடிச்சிருக்கும். சார் நான் 40 வருஷமா மனம் திரும்பிட்டுதான் இருக்கிறேன், வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. ஏன்னா அவர்கிட்ட பால் தான் ஸ்டாக் இருக்குது, கடினமான ஆகாரங்கள் அந்த ஸ்டாக் இல்லை. சோ அந்த நாள்ல கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கறவங்களுக்கு, ஐயோனா இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு இந்த அழைப்பு போய் அவங்களும் கூட சிலர் ஏற்றுக்கொள்ள மனதா இருப்பான், அங்கேயும் மணிகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர் வகுப்பாருல, எல்லாருமே போய் எல்லாத்துக்கு செய்யறவங்க சிலர் இருக்கிறாங்க, உண்மையான வைராக்கியத்துல. பட் பாதை தான் தெரியல, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த அழைப்பு போச்சுன்னா, அவர்கள் கூட இந்த அழைப்பு கேட்டுட்டாங்கன்னா, ஒருவேளை உங்களை யாராவது இருக்கிறீங்களா நீங்க? நீங்க அந்த மாதிரி வகுப்பாரா இருந்தா உங்களுக்கு ஐயோனா ரொம்ப கஷ்டம் தான். என்னன்னா நீங்க வழி நடத்தின சபை கிட்ட நீங்க போய் சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கு, நான் சொன்னதெல்லாம் என்னது சத்தியமே இல்ல, நான் இதுவரைக்கும் உங்களை எந்த வழியில வழி நடத்தல, சரியான பாதையில வழி நடத்தல, இப்பதான் எனக்கே தெரிஞ்சிருக்குது, நான் இப்பதான் இந்த அழைப்பு நானே வாங்கியிருக்கிறேன், நான் இனி கர்த்தருக்காக ஜீவிக்க போறேன். இதை ஒரு சபைய போதகரா இருந்துட்டு சபையார்த்த சொல்ற அளவுக்கு இறங்கணும்னா கஷ்டம், அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பின்னால போகணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த கணம் அந்த மகிமை எல்லாத்தையும் விட்டு இறங்கணும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. ரெடியா நீங்க? அதான் சொல்றார், இந்த நாள்ல இந்த அழைப்பை வாங்கிக் கொள்கிற போதகமார்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனா வேற வழி இல்லை, அந்த அழைப்பு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, அதன்படி நடக்கணும்னா அதை கிளியரா சாட்சி சொல்லணும். பிரதர், இத்தனை நாள் நல்லா தெரியாம தான் செஞ்சிருக்கிறோம், ரொம்ப சிவியர் டெஸ்ட், ஆனா அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப விசேஷமான டெஸ்ட்ல வராங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சாமியின் ரூபம் எடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷம் ஒரு 50 பேரை நம்ம தான் போதகர்னு சொல்லி வழி நடத்திட்டோம், அதுக்கு முடியல வந்து இல்ல பிரதர் இதெல்லாம் சரியில்லை, சரியான பாதை தேவன் எனக்கு தான் இப்பதான் கிருபையா செஞ்சிருக்கிறார், நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிற வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறேன், அதனால நான் இதன்படி நான் செய்யறேன், நீங்கள் கூட விருப்பப்பட்டா கர்த்தரை இந்த வழி இந்த வழியில பின்பற்றலாம் சொல்லணும்னா சாதாரண விஷயம். ஆனா சொல்லுவாங்க மணிகள் அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டவங்க மனதில் தொடப்பட்டவங்க ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரா இருந்தாலும் சரி அந்த பதில் சொல்லுவாங்க. சோ மூணு கிளாஸ் பத்தி பேசுறா, இந்த அழைப்பை புரிஞ்சு கொண்டவரா நீங்க, நீங்க பெயர் சபை கிறிஸ்தவரா, நீங்க சாதாரண உலகத்தானா, நீங்க பெயர் சபையில ஒரு போதகரா, இப்படி 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 செய்யாது, கிறிஸ்தவனா இருந்தா உங்களை விட விசுவாசத்துல குறைவா இருக்கிறவர்கிட்ட போய் எல்லாம் ஆலோசனை கேட்காதீங்க. இப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு புது வசனம் காமிச்சாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 பரம அழைப்பு சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பயமா இருக்குது, செய்யணும்னு தோணுது ஆனா என்ன பண்ணும் தெரியல, என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் கிட்ட போய் கேட்காதீங்க, விசுவாசத்துல உங்களை விட குறைவா இருக்கிறவருக்கு. அதே போல நீங்க உலகத்தானா இருந்தா பெயர் சபை கிட்ட போயிட்டுதான் வரணும்னு நினைக்காதீங்க, நீங்க ஊழியக்காரா இருந்தா இதெல்லாம் எப்படி விட்டுட்டு இந்த கணத்தை விட்டு இறங்கி வருது நீங்க யோசிக்காதீங்க, இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எச்சரிப்பு. ஆனா பொதுவா சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த அழைப்பு வரும்பொழுது நம்ம இந்த மூணு வகுப்பாடுல ஏதாவது ஒரு வகுப்பாக தான் இருப்போம், அப்போ அந்த அந்த நிலைமையில் இருக்கிற நமக்கு அந்த சிந்தனைகள் வரத்தான் செய்யும், இது தேவர் அறிஞ்சிருக்கிறார், அதனால்தான் அவர் ரொம்ப தெளிவா அவங்க வந்துட்டு அவர் சொல்லிட்டார் இப்படி எல்லாம் நடக்கும், ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அப்படியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. சோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பார்க்கிறோம். எச்சரிப்பு 4 என்னன்னா, வசனம் பாருங்க மத்தேயு 24:20 பாத்தீங்களா, நீங்க ஓடி போவது, இப்படி நீங்க யூதேயாவை விட்டு மலைக்கு ஓடி போவது, பெயர் சபை அமைப்பை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி கொள்வது மாரி காலத்துல நடக்கிற மாதிரி பார்க்காதீங்க, அப்புறம் ஓய்வு நாளையும் நடக்காதபடிக்கு பார்த்துக்கணும், இது என்னது மாரி காலம் விண்டர், அப்புறம் ஓய்வு நாள் சபா டே, மாரி காலம் என்னது விண்டர் சீசன் எப்ப வரும்னா அது கோடை காலத்துக்கு பின்னால், அதாவது கோடை காலம் வந்து அறுப்பு காலம் அறுவடை காலம், அறுவடையை தொடர்ந்துதான் மாரிக்காலம் அங்க வரும். சோ நீங்க இப்படி ஓடி போவது மாரிக்காலத்தில் நடக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க, அப்படின்னா என்ன மாரிக்காலத்துக்கு முன்னாடி என்ன காலம் அறுவடை காலம், சோ அறுவடை காலத்துக்கு பின்னால ஓடாதீங்க, அறுவடை காலம் என்ன அறுவடை காலம், எந்த அறுவடை காலம் சுவிசேஷத்தின் அறுவடை காலம், எப்ப ஆரம்பிச்சது 1874 முடிஞ்சிட்டா, இன்னும் முடியல பாருங்க, நம்ம கூட மணிகளா அறுக்கப்பட காத்துட்டு இருக்கோம், இந்த அறுவடை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய திட்டத்துல ஒரு மாரி காலம் அறுவடைக்கு பின் வரக்கூடிய காலம் இருக்குது, சோ நீங்க ஓடி போவது அறுவடைக்கு பின்னாடி, அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எப்ப இந்த அழைப்பு வருதோ டக்குன்னு முடிவு எடுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, போலாமா வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா, இப்படியே சிந்திச்சு காலம் தள்ளாதீங்க, ஏன்னா அறுவடை ரொம்ப சீக்கிரத்துல முடிய போகுது, ஒருவேளை நீங்க ஒரு வகையில முடிவு எடுத்துட்டீங்க ஆனா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிடுச்சு, அறுவடை முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க எடுத்த முடிவே என்ன வேஸ்ட். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமா என்ன முடிவுனா, என்ன பழமொழினா, நீங்க வந்துட்டு முடிவே எடுக்காம போனா கூட நல்லது ஆனா தாமதமா முடிவு எடுக்காதீங்க சொல்லுவாங்க, ரொம்ப டிலே பண்ணிட்டு டெசிஷன் எடுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு, எடுக்காம விட்டா கூட ஏதோ ஆயிடும், ஆனா எடுக்கிற மாட்டேன் எடுக்கிற மாட்டேன் இழுத்துட்டே போக போகுது அறுவடையே முடிஞ்சிடும். சோ பாருங்க இப்போ அறுவடை முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு என்ன வசன வாசிங்க, எறையமையா எட்டி இருப்பது இது யாருடைய வார்த்தை, அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிஞ்சது நாமோ ரட்சிக்கப்படலை, இது யாருடைய வார்த்தை தேவனுடைய திட்டத்துல யார் சொல்வா, அறுப்பு காலம் முடிஞ்சது, சுவிசேஷத்தின் அறுவடை முடிஞ்சு, சபை நிறைவடைஞ்சிட்டாங்க, அப்படின்னு யார் சொல்லுவா முதல் முதலா? அந்த வாய்ப்புக்குள்ள வந்து அந்த வாய்ப்பை தவற விட்ட திரல் கூட்டம் சொல்லுவான், சபை முடிஞ்சிச்சா நம்ம திரல் கூட்டம். அவங்க கிளியரா மொத்தம் ஃபர்ஸ்ட் சபை முடிஞ்ச விஷயம் திரல் கூட்டத்துக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்களும் இருக்காத ஓடிட்டு இருந்தாங்க. அதே போல யாரும் சொல்லுவாங்கன்னு இவங்க கூட இந்த திரல் கூட்டத்துல இந்த முடிவு எடுக்கிற தவறுனவங்களும் சேருவான். கிருஷ்ணண்டத்தில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பு வந்து சரியானபடி முடிவெடுக்க முடியாம தள்ளிக்கிட்டே போய் ஆனா சபை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க இந்த பரிதாபமான ஒரு வார்த்தை. சோப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஏற்ற வேலையில அது இருக்கட்டும், ஏன்னா தேவன் எப்போ உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தி அவருடைய இந்த பரம அழைப்பை உங்களுக்கு தெரியப்படுத்தினாரோ, எப்போ அவருடைய சத்தம் உங்களுடைய இருதயத்துல எதிரொலிச்சுதோ, எப்போ அந்த சத்தம் வந்து உங்களுக்காகத்தான நீங்க உணர்ந்தீங்களோ, உடனே அந்த சத்தத்திற்கு செவி சாய்க்கிற விஷயத்துல எந்த ஒரு சாக்கு போக்கும் நம்ம சொல்லக்கூடாது. சகோதர சகோதரிகளே நல்லா நம்ம சிந்திச்சு பாருங்க, இது வந்து சர்வ லோகத்தினுடைய சிருஷ்டிகர் நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் இந்த பூமியில் இருக்கிற பாவிகளாகிய நம்மை பார்த்து சொல்றார், என் ஜனமே, நீங்க என்னுடைய ஜனம், நீங்க எனக்குரியவங்க, நீங்க வந்துடுங்க அவளை விட்டுட்டு, அவள் கிட்ட இருக்காதீங்க, நீங்க இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம், நான் அவளை அழிக்க போறேன், அவள் மீது வாதைகள் கொண்டு வர போறேன், அந்த வாதையில நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், வாங்க வெளியே. தேவன் இந்த அழைப்பு நம்ம கண்களுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது நாம் தேவனுக்கு என்ன பதில் நாம் சொல்லுவோம்? கண்டிப்பா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் முழு நம்பிக்கையோடு, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற விசுவாசம், வேற எதுக்குமே பயப்படக்கூடாது, வேற எந்த ஒரு கருத்து நம்ம மனசுக்கு முன்னாடி வந்து நம்ம முடிவெடுக்கிற விஷயத்துல தடை எடுக்கக்கூடாது, அந்த விஷயங்களை அவர் பேசிட்டார். நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த அழைப்பு குறிச்சு ஓய்வு நாள் சொல்லும் பொழுது ஓய்வு நாள் எது பார்க்கிறோம்? 1000 வருடம் அரசாட்சி தான் இந்த உலகத்துக்கு தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுடைய துவக்கத்துல தான் இந்த அழைப்பு வருது பாருங்க, அந்த துவக்கத்திலேயே அறுப்பு காலமும் வருது, அந்த அறுப்பு காலம் முடிஞ்சு கூட ஓய்வு நாள் இருக்குது, அறுப்பு காலம் முடிஞ்ச ஓய்வு நாள் நீங்க போக வேணாம், அந்த அறுப்பு காலத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு உங்களுடைய ஓட்டத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சோ இந்த விஷயம் ரொம்ப அருமையா இன்னொரு நிலையில இருக்கு, தேவன் நம்மை கூப்பிடுவது, தேவனிடத்தை நம்மளை அர்ப்பணிச்சு பலியின் ஜீவிக்குள்ள பிரவேசிக்கிறது, அதற்கான முயற்சி நாம எடுக்கிறது, நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது சாத்தான் நம்மை தடை செய்வது பற்றி அருமையான ஒரு நிழல் இருக்கு, அப்படியே திட்டவா நமக்கு அங்க பொருள். அந்த நிழல் எங்க இருக்குன்னா வசனம் நீங்க வாசிங்க, யாத்ராகம புஸ்தகம் 8:27. பாருங்க இந்த வசனம் யார் யார்கிட்ட எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, மோசேவும் ஆரோனும் யார்கிட்ட போய் சொல்றாங்க? பார்வோன் கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க வனாந்தரத்துக்கு, வனாந்தரம்னா என்ன? பட்டணத்துக்கு வெளியே. இப்ப இவங்க கேட்கும் போது இவங்க எங்க இருக்கிறாங்க? பட்டணத்துக்கு உள்ள, எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க, எகிப்துக்கு உள்ள இருக்கிறாங்க, எகிப்தனுடைய ராஜா கிட்ட போய் கேட்கிறாங்க, பார்வோன் கிட்ட, நாங்க இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய் வனாந்தரத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே அவருக்கு என்ன பண்ணணும்? நாங்க பலி செலுத்தணும். அருமையான நிழல் இது. பலி எந்த பலிக்கு அடையாளமா இருக்குன்னா, இந்த சுவிசேஷத்துல சபை ஏறெடுக்க வேண்டிய பலியின் ஜீவியம் இல்லைங்களா? ரோமர்ல நான் வாசி சொன்னீங்களா 12:1, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பலியின் ஜீவியம், அந்த பலியின் ஜீவியத்துக்கு முன் வருவதை எங்கள் குறிக்கும் மோசேவும் ஆரோனும் யார் கிடையாது தெரியுங்களா? இந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள அழைக்கப்படுகிற வகுப்பா சபை. ஆனா அந்த சபைக்குள்ள கூட ஒரு ரெண்டு பிரிவு நாம சொல்லலாம், வேற ஒரு ஆங்கிள் சபை இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் யாரு? திரள் கூட்டத்தினர், தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா, அந்த ரெண்டு பேர். சோ மோசே வந்து சபை குறிக்கிறார், ஆரோன் யாரை குறிக்கிறார்? திரள் கூட்டத்தை அங்க குறிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இது அந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா, அழைக்கப்பட்ட நிலைமையிலேருந்து எதுக்கு வராங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வராங்க. எதுக்காக? பலியின் ஜீவியம் ஏறெடுப்பதற்காக. மோசேவும் ஆரோனும் அங்க பார்வன் கிட்ட போய் வனாந்தரத்துக்கு போய் நாங்க பலி செலுத்தணும் சொல்றோம். வனாந்தரம் எந்த நிலைமை? இப்ப கூட சொன்னமே கேட்டு இருக்கீங்களா, புரியுதா? வனாந்தரம்ங்கிறது பட்டணத்துக்கு வெளியே. சோ இவங்க எங்க இருக்கிறாங்க அப்போ? எகிப்துக்குள்ள. எகிப்து எதுக்கு நிழலா இருக்குன்னா, பாரு, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறும் போது அழைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே எங்கதான் இருப்பாங்க? பெயர் சபைகள். இந்த எகிப்து தான் இந்த பெயர் சபைக்கு நிழல். சோ இவங்க எங்க போய் பலி செலுத்தணும்னு கேக்குறாங்க? அங்கேயே இருந்துட்டு இல்ல, அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வனாந்தரம். சோ கிறிஸ்தவ ஜீவியம், ஆமா, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு, பெயர் சபை அமைப்பை விட்டு பிரிஞ்சு, ஒரு பாடுள்ள நிலைமையில இருந்து நம்ம பலிகளை நம்ம அங்க ஏறெடுப்போம். ஆனா அவங்க விரும்பினது அதுதான். மோசேவும் மாறணும் வந்து சொல்றது என்னன்னா, பார்வோன், இந்த பட்டணத்தை விட்டு நாங்க வெளியே போவோம். எதுக்கு? அங்க போய் எங்கள் தேவனுக்கு எங்கள் பலி நாங்க ஏறெடுப்போம். நாம் இப்ப சொல்ல போறோம் தேவனுக்கு என்ன, சரிங்களா? தேவனுக்கு நம்ம இந்த அமைப்புகளை விட்டு வெளியே வந்து தேவனிடத்துல நம்முடைய பலியின் சீவத்தை ஏறெடுக்க போறோம். இதுக்கு நம்ம பாருங்க, இவங்க யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறாங்க? பார்வோன். பார்வோன் யார் கிடையாது? மாறணும், கரெக்டா? யாருக்கு? சாத்தான். பாருங்க, இந்த உலகத்தையும் பெயர் சபை அமைப்புக்கும் தேவனா இருக்கிற சாத்தான். பாருங்க, இப்போ அவங்க கிட்ட கேட்கும் பொழுது இப்ப சாத்தான் அந்த பார்வோன் என்ன பதில் சொல்றாரு பாரு, புரியுதுங்களா? அந்த நிழல் உங்களுக்கு. பார்வோன் யார் கடையாளமா இருக்கிறா? சாத்தான் கடையாளமா இருக்கா. மோசேவும் ஆரோன் யார் கடையாளமா இருக்கிறாங்க? அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க, சபைக்கு அடையாளமாக அங்க இருக்கிறோம். இவங்களுடைய விருப்பம் என்னன்னா, இந்த அமைப்புகளை எல்லாம் விட்டுட்டு எங்க போனோம்? வெளியே போய் மனாந்தரத்துல தேவனுக்கு பலியின் ஜீவியம் ஏறெடுக்கணும்னு சொல்லும் போது, அவங்க பெர்மிஷன் கேட்கும் போது பார்வோன் அவங்களுக்கு சில வார்த்தைகள் பேசுறா பாருங்க, சில சமரச முயற்சிகள். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க தேவனுக்கு போய் எங்களை பலியாக அர்ப்பணிக்கணும்னு சொன்னா சாத்தான் உடனே விட்டுருவாரா? நம்மள விடமாட்டாரு, விடமாட்டாரு. ஒருவேளை இப்ப மனசுக்குள்ள என்ன, அந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, அழைப்புட்டாரு, வெளியவான்னு சொல்லிட்டாரு, போக முடியுமா? இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னா அந்த எண்ணம் யாருது இல்ல, உங்களது இல்ல, அது யாருடைய எண்ணம்டா? அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிற உங்களுக்கு அழகாக போடுறாரு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி. சோ அப்போ இந்த மாதிரி நம்ம தேவனுக்காக நம்ம இந்த அமைப்பு விட்டு வெளியே போகணும்னு நினைக்கும் பொழுது சாத்தான் நமக்கு எந்த மாதிரி நயவஞ்சகமான ஆலோசனைகளை பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது. மோசேக்கு ஆரோனுக்கு அவர் சொன்ன வஞ்சனைகள். முதல் வஞ்சனை நீங்க வாசிங்க, சமரச முயற்சி ஒண்ணு, ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைசிங் வேர்டு, யாத்ராகம் 8:25. பாருங்க அவங்க என்ன கேட்டாங்க, பார்வோம் நாங்க போய் பலியிடணும், ஆனா எங்க பலியிடணும் கேட்டாங்க, எங்க பலியிடணும் கேட்டாங்க, பட்டணத்துக்குள்ளயா வெளியவா? வெளிய வனாந்திரத்துக்கு, நாங்க பட்டணத்தை விட்டு வெளியே போனோம், அதுதான் அவங்க கேட்டது. பார்வன் என்ன சொல்றாரு, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு இந்த தேசத்திலே தானே பலியிடுங்கள் அப்படின்னு நினைச்சுனா, பலியிடணுமா? யாருக்கு? எங்கள் தேவனுக்கு. ஓ, உங்கள் தேவனுக்கா, பலியிடுங்க. ஆனா எங்க போக வேண்டாம், வெளியெல்லாம் போக வேண்டாம், உள்ளே பலியிடுங்க. இது எது கிடையாதமா இருக்கு, புரியுதுங்களா? பட்டணத்தை விட்டு வெளியே போய் பலியிடணும்னு இவங்க போய் கேட்டா பார்வன் என்ன சொல்றாருன்னா, பலி தானே செலுத்தணும், உங்க தேவனுக்கு தானே செலுத்தணுங்கிறீங்க, செலுத்துங்க, நான் பர்மிஷன் தரேன், ஆனா எங்க போக வேண்டாம், நீங்க வெளியே போக வேண்டாம், பட்டணத்துக்குள்ளேயே இருங்க. இப்ப பட்டணம் எது கிடையாது சொன்னா, கல சபை அமைப்புகள். பாருங்க, இந்த சஜஷன் தான் நமக்கு முதல்ல சாத்தான் வந்து அங்க கொடுப்பார். ஒருவேளை இந்த விஷயங்கள் குறிச்சு வெளியே போய் உங்களுடைய சக கிறிஸ்தவ நண்பர்கள் கிட்ட, விசுவாசிகள் கிட்ட நீங்க பேசினாலும், அல்லது சபை ஊழியர்கள் கிட்ட, போதர்கள் கிட்ட கேட்டாலும், என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் கிளாஸ் தானே, அதுக்குத்தானே போகணுங்கிறீங்க, உண்மையான சத்தியம் தெரிஞ்சுக்கணும் தானே சொல்றீங்க, போங்க. ஆனா அதுக்காக ஏன் இந்த சபை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? எப்பயும் போல இதுக்குள்ளேயே இருந்துருங்க, இதுக்குள்ளேயே இருந்துட்டு பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பாருங்க, ஒரு வருஷம் அட்டன் பண்ணீங்க, நாங்க ஏதாவது செஞ்சுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயும் போல சண்டே வாங்க, ஆராதனை அட்டன் பண்ணுங்க, காணிக்க கொடுங்க, அப்புறம் நீங்க வீக் டேஸ்ல பைபிள் ஸ்டடிக்கு நீங்க போகலாம், சத்தியம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைப்பு கொடுக்கிற தேவனுக்கு இந்த அழைப்புல வர சிக்கல் எல்லாம் தெரியாமையா இருக்கும் இல்லைங்களா?
என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்கன்னா,
அப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா எல்லாம் எனக்கு தெரியும் மகனே. என்னது அங்கேயே இருக்க சொல்றாங்களா? அதைத்தான் நிழல் நாங்க சொல்றாங்க. நீங்க போங்க, எப்படி வேணா கிறிஸ்துவை பின்பற்றுங்க, எவ்வளவு சலுகை வேணா தூக்குங்க, ஆனா அதுக்காக சபையை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. சபையெல்லாம் விட்டு போகாது, சபைக்குள்ள இருந்தே நாங்களே உங்களுக்கு நிறைய சிலுவை தரோம். இங்க ஏ தூக்கி போயிருங்க நீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சஜஷன் ஃபர்ஸ்ட் சஜஷன் அப்படித்தான் வரும். சத்தம் வந்துச்சுன்னா அது தேவனுடைய வார்த்தை கிடையாது, பார்வோனுடைய வார்த்தை. இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன், நம்மளுடைய தேவனுக்கு நாம செவி சாய்க்கிறதுக்கு விடாத படிக்க நமக்கு ஆலோசனை தரா. மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வைங்க, ஃபர்ஸ்ட் ரெட் லைட், இதுதான் வரும். நாம எல்லாம் இதெல்லாம் கேட்டுத்தான் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் இதே அனுபவங்களுக்குள்ளதான் வந்துச்சு. சோ ரெண்டாவது, ஒருவேளை இதையும் மீறிட்டு நாம இல்ல இல்ல தேவனுக்காக நாம அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வலியின் சீவித்துல நாம பிரவேசிச்சு கர்த்தர் இயேசுடைய சரீரங்கமா மாறணும்னு நினைக்கிறதுல உரிமையா இருந்தீங்க, உறுதியா இருந்தீங்கன்னா, இப்ப ரெண்டாவது ஒரு காம்ப்ரமைசிங் வார்த்தை வைப்பா, ரெண்டாவது ஒரு சமரச முயற்சி. சாத்தான் ஒரே அட்டம்ல எல்லாம் பேக் அடிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அட்டம் அடிப்பார், ஃபெயிலியர் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் இன்னொரு அட்டம் அடிப்பார். பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனை வாங்க பாருங்க, மோசை வாரம் ஒத்துக்கல, இல்ல நாங்க வெளியே தான் போவோம். பார்வன் கிட்ட சொல்ல, நாங்க வெளியே தான் போறோம், எங்களை வெளியே விடு. பார்வன் இப்ப நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, 28 வசனம், ஆமா பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாரு, போயே தாவணுமா? மோசேவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, எங்கள் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படித்தான் நாங்க பலி செலுத்துவோம். அது பட்டணத்தை விட்டு வெளியே போய்தான், வனாந்தரத்தில் தான், மாற்றமே இல்லை, போறீங்களா? ஆமா, சரி ரொம்ப தூரம் போகாதீங்க. பாருங்க எவ்வளவு நயவஞ்சகமா பேசுற, பாத்துருவோம், நம்ம மூஞ்சி பாத்துட்டு வரோம், ஐயோ இவங்க வைராகியம் பார்த்தா பயமா இருக்குது, இவங்க மாற மாட்டாங்க, ஆனாலும் விடுறது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, போறீங்களா பிரதர் கடைசியா? ஆமா சரி போங்க, ஆனா மாசுக்கு ஒரு முறையா விசிட் விடுங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, நம்மள விட்டு ஒரே அடியா போயிடாதீங்க. அப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஐக்கியம் முக்கியம், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கர்த்தரை பத்தி யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோம். உங்களுக்கு எல்லா உதவிகளும் யார் செஞ்சா? இந்த சபை தான் செஞ்சுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஐக்கியத்தை விட்டுடாதீங்க, நீங்க இதுலயே இருக்கணும், அப்புறம் சத்தியத்திலயும் நடக்கணும். அதனால உகாம இருந்தா நல்லது, ஆனா நீங்க போயே தாங்கணும்னு சொல்றீங்க, பரவாயில்ல போங்க, ஆனா மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்க நம்ம சபைக்கு வந்துட்டு போங்க. அதாவது ரொம்ப சென்டிமெண்டல் அட்டாக்கா இருக்கு. ஏன்னா இது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொதுவா சபையில் இருக்கிற சக சகோதரர்கள் தான், சகோதரிகள் மூலம் தான் வரும், அறியாமல் இருக்கிறவங்க தான், அண்ணா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெய்வீக அழைப்பு பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாது. அழைப்பு தெரிஞ்சவங்க நீங்க தான், முடிவெடுக்க வேண்டியவங்க நீங்க. அந்த முடிவு எடுக்கும் தருவாயில சாத்தான் அவங்களை பயன்படுத்தி நமக்கு முன்னாடி தடையின் கற்கள் இப்படித்தான் போடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முதல் முதல்ல கர்த்தர் இயேசுவை பற்றி போதிச்சது யார்? நாங்க தான். தேவன் எங்களை தானே பயன்படுத்தினா, எங்களை அதுக்கு மாத்திரம் பயன்படுத்திட்டு விட்டுடுவாரா? உங்களுக்கு நன்றி வேண்டாம் தேவன் மேல, தேவன் பயன்படுத்த எங்கள் மேல ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கட்டும், நம்ம நன்றி மறக்க வேண்டாம். ஒருவேளை தேவன் அவங்க மூலம் தான் நமக்கு ஆரம்பமா கொடுத்துருக்கலாம், உண்மைதான், நன்றியோடு இருங்க. நம்ம அவங்க மேல எப்பயும் போல அன்புதான் செலுத்தணும். ஒருவேளை சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னை காட்டிலும் அவங்களை உண்மையா நேசிக்கணும். ஆனா உண்மையா நேசிக்கிறதா என்ன தெரியுங்களா பிரதர், நீங்க இருக்கிறதுக்கு ட்ரூத் இல்லை பிரதர், நீங்க போற பாறை தேவன் விரிச்ச பாறை இல்லை, நீங்க சத்தியம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கூட அன்பா இருக்கணும், அவங்க மேல இறக்க காண்பிக்கணும், ஆனா சத்தியம் வரும்பொழுது ரொம்ப தெளிவா நிக்கணும். பிரதர் இந்த விஷயத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு, சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க பேசணும், ஏன்னா தேவன் உங்களை அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த ஆச்சரியமான ஒளியை அப்படியே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மரக்கால் போட்டு மூடி வைக்க கூடாது. அதுக்காக விளக்கு பத்த வைப்பாங்க, வசனத்துல பேசுறாரு இல்லைங்களா, ஊமையில விளக்கு எதுக்கு கொஞ்சம் வைப்பாங்க, மரக்கால் போட்டு மூடி வைக்கிறக்கா? இல்ல, பிரகாசிக்கணும். அது உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது பேசினா, அன்பு காமிங்க உங்களுடைய போதகர்கள் மீது, அன்பு காமிக்கணும் நம்முடைய சக கிறிஸ்தவர் நண்பர்கள் மீது. ஆனா சகோதர சகோதரிகளே, தேவன் மேலதான் மொத அன்பு, மறந்துடாதீங்க. அன்பு காமிக்கிறதுல சேனல் இருக்கு. மொத அன்பு நம்ம யார் காமிக்கணும்? தேவன் கிட்ட, நெக்ஸ்ட் கர்த்தர் இயேசு கிட்ட, மூணாவது அவங்க தந்த சத்தியத்தின் மேல, நாலாவது தான் அந்த சத்தியத்தின் படி நடக்கிற சகோதர சகோதரிகள் மேல. நெக்ஸ்ட் தான் வராங்க நம்முடைய பழைய கிறிஸ்தவ நண்பர்கள், பின்பு உலகத்தின் ஜனங்கள் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும். ஆனா நம்ம எல்லாரும் மாதிரி அன்பு செலுத்தணும், பட் ஆர்டர் இருக்கு. தேவன் மேல அன்பு இருக்கும், ஆனா இந்த மாதிரி சென்டிமெண்டல் அட்டாக் இருக்கும். அங்க பார்வோம், நாங்க சொல்றது என்னன்னா, சரி நீங்க போங்க, பட்டணத்தை விட்டு பணத்துக்கே போங்க, ஆனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க. இது எது அடையாளமா இருக்குன்னா, நமக்கு கூட இந்த மாதிரி ஆலோசனைகள் வரும். நீங்க சபையை விட்டு போயிட்டா போங்க, ஆனா அவ்வப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நீங்க தொடர்பு வச்சுக்கொள்ளுங்க. முழுவதும் கட் பண்ணிடாதீங்க ஐக்கியத்தை, அது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் வரும் சொல்லுவாங்க. ஆனா இதை கேட்டு நடந்த என்ன ஆகும் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே? அது கூட உங்களுக்கு நாம சொல்றோம். நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. என்னைக்கு இந்த சத்தியம் நீங்க கேட்டுட்டீங்களோ, இனிமேல் நீங்க வந்துட்டு போய் மற்ற சபைகள் உட்கார்ந்து உபதேசம் கேட்க முடியாது. உண்மையா இல்லைங்களா? அவங்க பேசுறது உங்க காதுக்குள்ளேயே போகாது. விட்டா நீங்களே எந்திரிச்சு பேசலாம் போல உங்களுக்கு தோணும். என்ன பேசுறாங்க, வாழ் தலையும் புரியல, வாழும் புரியல. ஒரு உண்மையான சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய ஆவி, இந்த வைராக்கியம் இல்லாத போதனை, இது என்ன ஒரு மாயமான ஒரு வழிபாடு, அந்த ஃபீலிங் தான். ஒருவேளை அந்த ஐக்கியம் முக்கியம் நினைச்சு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏன்னா உண்மையான சத்தியம் எப்படியோ அதே போலதான் உண்மையான சகோதர ஐக்கியம் கூட. பொய்யான ஒரு சத்தியம் போன்ற ஒரு போர்வை, ஒரு உண்மையா அந்த சகோதர ஐக்கியம் போன்ற ஒரு ஐக்கியம், அது வந்து நிரந்தரம் இல்லை, அது திருப்தியும் தரும். மனசுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், ஒரு மாதிரி மனநிலை நமக்கு அங்க வந்துடும். தேவன் மேல ஒரு நமக்கு நம்ம மேல ஒரு குற்ற உணர்வு அங்க வரும். ரெண்டாவது ஆலோசனை வரும். ஆனா நீங்க சிந்திக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் வரப்போறதை பத்தி பேசுறோம், ஒருவேளை இப்பயே ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா? மூணாவது, ஒருவேளை இதையும் மீறிட்டு இல்லப்பா நாங்க பலி செலுத்தணும், தூரமா போயே தான் ஆவோம் சொல்றீங்களா நீங்க? அப்படிப்பட்ட மோசேவும் ஆர்வமும் போல நீங்க இருந்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, மூணாவதும் சாத்தான் முயற்சி பண்ணுவாரு. அது எப்படி இருக்குன்னா, 11 வாசிங்க, யாத்திராகமம் 10:11. யாத்திராகமம் 10:11. பார்வன் விடுற மாதிரி இல்ல பாத்தீங்களா? பார்வன் அருமையான அடையாளம் யாருக்கு? அப்படியே டிட்டோ. நம்ம மாத்திரம் இந்த அமைப்புகளை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கு பின்னாடி போகணும்னு நினைச்சா சாத்தானுடைய சுயரூபம் நீங்க பார்க்கலாம். பாருங்க மூணாவது என்ன மாதிரி வார்த்தை. சரி வெளியே போறேங்கிறீங்க, தூரமா போறேங்கிறீங்க, போங்க. ஆனா நீங்க மாத்திரம் போங்க, யாரெல்லாம் விட்டுட்டு போங்க. வசனம் அப்படி எது சொல்ல மாதிரி தெரியல உங்களுக்கு, ஆனா வசனத்துக்குள்ள இருக்கு. அப்படியா? அப்படி வேண்டாம், புருஷ ராஜ்ய நீங்கள் போய் கத்திருக்க ஆராதனை செய்யுங்க. அப்படின்னா யார் மாத்திரம் போக அனுமதி கொடுத்திருக்காரு? புருஷ ராஜ்ய நீங்கள் போங்க, வெளியவும் போங்க, ரொம்ப தூரமும் போங்க. ஆனா உங்களுடைய மனைவி, குழந்தைகள், சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, நீங்க விட்டுட்டு போயிருங்க. அது எப்படி? மனைவி, பிள்ளைகள், சகோதரிகள் இவங்க எங்க விட்டுட்டு அவங்க நிம்மதியா அங்க பலி செலுத்த முடியுமா? சாத்தானுடைய டாக்டிக்ஸ் பாருங்க. வெளியே போயிட்டாலும் இவங்க கவனமெல்லாம் எங்க தான் இருக்கும் நினைப்பெல்லாம் பாத்தீங்களா? அவருடைய கடைசி வச்சன் என்னன்னா, நம்ம வெளியே போனாலும் இவங்களை மறக்கூடாது. அந்த மாதிரி தான் அங்க பிடிச்சு வைப்பாரு. இது என்ன அர்த்தம்? புருஷர் யார் கிடையாதோ, மனைவி, குழந்தைகள் யார் கிடையாதோ, புருஷர்னா ஆவிக்குரிய விஷயத்துல பூரணம் அடைஞ்சவன். சப்போ இது என்ன மாதிரி ஒரு வஞ்சனைனா, சகோதர சகோதரிகளே, குடும்பத்துக்குள்ள கூட, அதாவது நம்முடைய மனைவி அல்லது பிள்ளைகள் சத்தியத்துல வருவதற்கு தடை விதிச்சிடுவான். அதான் எப்படின்னா, அவங்கள வந்துட்டு நீங்க சபைக்கு அனுப்பிச்சு தருங்க, நீங்க வேணா வெளியே போங்க, நீங்க வேணா போங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகள் இங்க இருந்தா என்ன கத்துக்குவாங்க? சண்டே ஸ்கூல் வெளியரா போவாங்க, அதெல்லாம் நீங்க தடை செய்யாது. இந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் வரும். என்னன்னா, இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்மளுடைய சகோதர சகோதரிகளை பலவீனமானவங்க. அதுதான் இந்த ஸ்திரீகளும் குழந்தைங்களும் யாரு கடையாளமா இருக்கிறாங்கன்னா, விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. புருஷர் பூர்ணமானவங்களுக்கு கிடையாது. சோ புருஷர் மாத்திரம் போங்க, பலவீனமான சகோதர சகோதரி அதாவது உங்கள் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போங்கன்னா, நீங்க போகணும்னா நீங்க போங்க. ஏன் வந்து அவரையும் கூட்டிட்டு போறீங்க? அவங்க நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்முடைய பையனா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், அவங்களை வந்துட்டு அவங்க வைத்துக் கொள்வதற்கு அங்க முயற்சி செய்வோம். அப்ப என்னன்னா, இது வந்து ஏதாவது ஒரு வகையில இந்த பெயர் சபை அமைப்பு என்ன பண்ணும்னா, நம்ம அவங்களோட ஒரு ஐக்கியத்துல இருப்பதற்கே வந்துட்டு அங்க ஒரு ஆலோசனையை வந்து அங்க கொடுப்போம். இதெல்லாம் பொதுவா நாம தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க முடிவு எடுக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய வஞ்சனையான ஆலோசனை. இதையும் மீறிட்டு நாம தேவனுக்காக நிற்கிறதுக்கு முடிவு செய்யும் பொழுது சகோதர சகோதரிகளே, இறுதியான ஒரு வஞ்சனை என்னன்னா, நான்காவது வஞ்சனை வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 10:24 வசனம். கவனிச்சீங்களா? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வஞ்சனை பாரு. முதல்ல என்ன சொன்னார், நீங்க போய் பலிதான் செலுத்தணும், பலி செலுத்துங்க, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வைராகியமா இருக்கிறாங்க மோசேவும் ஆரோனும். எங்கள் தேவனுக்கு நாங்க என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ல கிளியரா இருப்பாங்க உங்கள் மாதிரி. தேவன் சத்தியம், அதுல எந்த மாற்றமுமே இல்லை, அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். மைண்ட் கிளியர் ஆயிடும். இது சாத்தான் இனிமேல் உங்களை எடுத்து உடைக்க முடியாது. அவர் எப்படித்தான் ட்ரை பண்ணுவார்னா, மற்ற விஷயங்கள் தான் டச் பண்ணுவார். அப்படியா, இங்க இருந்தே பண்ணுவோம், இல்ல நாங்க போயே தான் ஆகணும். அப்படியா, போங்க, ரொம்ப தூரமா போகாது, தூரமா தான் போவோம். அப்படியா, சரி, மனைவி குழந்தைங்களை மாத்திரம் விட்டுட்டு போவோம், கூட்டிட்டு தான் போவோம். அப்படியா, கூட்டிட்டு போங்க, ஆடு மாடையாவது விட்டுட்டு போங்க. என்ன இது வஞ்சனை? பிரதர் சபை விட்டு போறோம், பிரதர் நிரந்தரமா போறோம், பிரதர் குடும்பத்தோட போறோம், பிரதர் தேவனுக்காக போங்க, பிரதர். கடைசியில் என்ன, ஆடு மாடாவது விட்டுட்டு போங்க. என்ன ஆடு மாடு, எதை குறிக்கணும்? நம்ம கிட்ட எங்க ஆடு மாடு, விட்டுட்டு போறோம். அதை வச்சு அவங்களும் என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆடு மாடு எதை குறிக்குது? அந்த காலத்துல சொத்து இல்லைங்களா, அன்றாட ஜீவிக்கான வருமானம் இல்லைங்களா, வருமானம். அதுல பால் வரும், தோல் இருக்குது, அதுதான் அதாவது என்ன சொல்றது, லைவ்லிஹுட் சொல்லுவோம், அதாவது ஜீவனுக்கான ஒரு என்ன சொல்றது, ஜீவாதாரம். என்ன சொன்னீங்க, ஜீவாதாரம், ஜீவனுக்கு ஆதாரம் இல்லையா? சரி, ஜீவாதாரம் கரெக்ட். நம்ம பூமியில வாழ்னா நமக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருந்தா கிடைக்கும். அது மாதிரி நமக்கு எது, ஆடு மாடு, நம்முடைய வேலைகள். ஒருவேளை நீங்க சபையினுடைய ரெக்கமெண்டேஷனோட சபை அமைப்பை சார்ந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கலாம், சபை நடத்துற சர்ச்சஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ஊழியக்காரங்களா இருக்கலாம், வேலையக்காரங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய ஜீவியத்துக்கு நீங்க சபையினுடைய சப்போர்ட் எதிர்பார்த்தவங்களா இருக்கலாம். இப்ப அவங்க வைக்கக்கூடிய கடைசி பிளாக் மெயில் என்னதான் இருக்குன்னா, நீங்க மாத்திரம் போனீங்கன்னா உங்க வேலையில நாங்க கை வைக்க ரெடி, ரெடிங்களா? மோஸ்ட்லி அவரோட ரெடி. இந்த மாதிரி ஆபத்து அவங்க வந்து வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தான், நம்ம சாத்தானுடைய ஒரு ஆங்கிள் தான் பாக்குறோம். தேவன் இங்க கொண்டு வரவே இல்லை. தேவனுடைய பாதுகாப்பே அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் போல இருக்குது. விசேஷமா இந்த சோதனைகள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. சோதனைகள்ல ஜெயிக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா என்ன சொல்றேன்னா, பார்வோனுடைய ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இப்படி இருக்கும். பார்வன் ஜெயிக்கல மாட்டார், பார்வன் கரெக்டா உங்களுக்கு தெரியுமே, ஒரே எப்படி ஆயிட்டார், அதுதான் இந்த பார்வனுக்கு ஆகும். ஆனா அப்படித்தான் அட்டாக் பண்ணுவார், அதை புரிஞ்சுக்கணும். வசனம் என்ன சொல்றதுன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா நமக்கு அவருடைய தந்திரங்கள் எல்லாம் நல்லாவே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் கிளியரா தெரியும். இப்படித்தான் அவன் வந்து அட்டாக் பண்ணணும், வேற வழியே இல்லை. சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த மாதிரி ஆனா இதெல்லாம் நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், அப்படிப்பட்டவங்களை கூட பார்த்துருக்கோம். ஆனா என்ன பண்ணணும்னா, தைரியமா முடிவுல தெளிவா இருக்கணும். மற்ற விஷயங்கள் தேவன் எப்படி வேணாலும் நம்மளை மேற்கொண்டு வழி நடத்துவார், அவருடைய டிவைன் ப்ராவிடன்ஸ் இருக்கும், அந்த பிலீஃப் தேவை நமக்கு. அது வச்சுட்டோம்னா போதும், தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மளை பாதுகாத்துடுறோம். ஆனா சில சமயங்கள் இந்த மாதிரி அந்த முயற்சிகள் வந்துட்டு அங்க இருக்கும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இதுதான் முறை, சாத்தானுடைய அட்டாக்கிங் முறை. இது மாதிரி பாருங்க, இந்த தேவனுடைய பரம அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க முடிவு செய்யும் பொழுது அந்த விஷயத்துல சாத்தானுடைய வஞ்சகமான ஆலோசனைகள், பயமுறுத்தல், அச்சுறுத்தல் இந்த வகையில அங்க இருக்கும். இது எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். சிலர் நம்மள வந்துட்டு இதை கடந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப போராட்டங்களை ஜெயித்து வந்துட்டு இந்த அழைப்புல நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அதே அழைப்புக்குள்ள இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கூட முடிவெடுக்கிற விஷயத்துல ஒருவேளை இந்த சோதனையான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கலாம் நிச்சயமா. ஏன்னா இது நம்மளுடைய சஜஷன் இல்ல, இதுல தேவன் வார்த்தையில வச்சிருக்கிறாரு. ஆனா அவைகளுக்கு மத்தியில் நீங்க எந்த அளவுக்கு தைரியமா தெளிவா உண்மையா இருந்து இந்த ஒரு அழைப்புக்கு நீங்க செவி சாய்க்கணும்னு தான் தேவன் அங்க சொல்றோம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம் இந்த கிளாஸ் நம்ம உங்க மத்தியில பேசுறது. சப்ஜெக்டா பேசிக்கலாம், கொஞ்சம் மனம் மட்டும் பேசினா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சிம்பிளா வசனத்தை சொல்லி பேசிட்டீங்க பிரதர், அவளை விட்டு வர்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? நிறைய பேருக்கு என்ன, ஏன் நிறைய பேர் சபையை விட்டு வரமாட்டாங்க ஏன் தெரியுங்களா? கல்லறைக்கு என்ன போறது பிரதர், இப்பதான் திடீர்னு ஞாபகம் வச்சு, நல்ல வேலை பிரதர் நீங்களே ஞாபகப்படுத்தீங்க, நான் கூட மறந்துட்டேன் பிரதர். கல்லறைக்கு எங்க போறது பாத்தீங்களா, கப்புன்னு அடிக்கும். எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுங்களா, கல்லறைக்கு எங்க போறது, கல்யாணத்துக்கு எங்க போறது? நம்ம பொண்ணு பையன் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு எங்க போறோம்? யார் வருவா? சபையை விட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய கேள்வி, இவ்வளவு நேரம் யோசிக்கவே இல்லை, இதை பத்தி கூட வசனம் இங்க பேசவே இல்லை. பெரிய கேள்விங்களா இது, கல்லறைக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போவே வேண்டாம், அது மத்தவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. என்ன கேள்வி சகோதர சகோதரிகளே, அழியாமையின் ஜீவனுக்கு ஒரு பாதை வச்சு ஒரு அழைப்பு கொடுத்து வாங்கனா நான் செத்துட்டா என் பாடி எங்க போன, எங்க போனா என்ன? ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். இது ஒரு கேள்வி, இது ஒரு தடை வேற இல்ல பாருங்க. ஒருவேளை நம்ம யாரும் இல்லாம செத்தா கூட இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? ரெண்டு நாள் வேணா நம்ம வீட்டுல இருக்கலாம், மூணாவது நாள் முனிசிபாலிட்டி பக்கா கார் எடுத்துக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல கனமுள்ள மெத்தட்ல அவங்களே நம்மளுடைய ஃபியூனரல் பண்ணிடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தா என்னதான் தெரியும், ஏப்பா என்ன இங்க கொண்டு வந்து எரிச்சிட்டீங்க, எந்திரிச்சா கேட்க போறோம், வேற இடத்துல போச்சிருக்கலாம்ல சஜஷன் சொல்ல போறோம். மனுஷங்க எப்படி லாக் ஆயிடுறாங்க பாத்தீங்களா? ஏன்னா சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு சர்ச்ல மெம்பர்ஷிப்பே எதுக்குதான் மெயினா? இந்த கடைசி காரியங்கள் சில விஷயங்கள் தான். கல்லறை எங்க, கல்யாணம் என்ன, பேப்டிசம் எங்க? சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தியமா தான் தேவன் நமக்கு கொடுக்கல. அந்த சத்தியத்தின் மூலம் சகலத்தையும் தேவ சுத்தத்திற்பணி செய்யறதுக்கு முழு அதிகாரம் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற திருமணம் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கும். நம்ம செய்யக்கூடிய திருமணங்கள் கூட அந்த ஃபுல் அத்தாரிட்டி நமக்கு இருக்கு. ஜனங்கள் எல்லாம் அப்படியே குருட்டு கண்ணில் ஆயிடுறாங்க, திருமணம்னா பாஸ்டர்ஸ் தான் நடத்தணும். யார் சொன்ன, யார் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்? அவங்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கும்போது தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தவான்களின் மத்தியில தேவனுடைய முழு ஆசீர்வாதத்துல உண்மையான புது சக்திகளுடைய கல்யாணம் நடக்கும். அது மாதிரி எங்கேயுமே பரிசுத்தமா நடக்காது. ஏன்னா இது பரிசுத்தமான சபை, கர்த்தர் இயேசுனுடைய உண்மையான சபை அமை. இந்த கேள்விகள் எல்லாம் அநேகருக்கு இருக்கு, அநேகருக்கு அதனால தான் யோசிப்பாங்க, எப்படி சர்ச் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியே வருது, அந்த மெம்பர்ஷிப் கேன்சல் பண்றது. இது ஒரு விஷயமே இல்லை, ஒரு விஷயமே இல்லைங்க சகோதர சகோதரி. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது அழியாமை சுதந்திரிக்கு, ஜீவ கிரீடத்துக்கு. ஜீவ கிரீடம் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும், போய் படுக்கிற கலரை இல்ல, அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கான சர்ச் இல்ல, அதெல்லாம் இல்ல. அது கூட தேவன் அருமையா செய்வார், அவருடைய பரிசுத்த வரங்களை இந்த விஷயங்களை சும்மா விட்டுருவாரா? நிச்சயமா இல்லவே இல்லை. ஆனா என்ன நம்ம சொல்றோம்னா, இந்த முடிவு எடுக்கிற விஷயத்துல குழந்தைகள் போல இருக்கிற நிலைமையில இருக்கிற நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் முன்னாடி வரும். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுடைய வந்து அங்க பிளாக் பண்ணும். சில சமயங்கள் நம்முடைய உறவினர்கள் கூட நம்ம நினைவுக்கு வரலாம், நம்முடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நினைவுக்கு வரலாம். அவங்களையெல்லாம் விட்டுட்டுலாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவங்க மேல இன்னும் அன்பு அதிகமா செலுத்த போறீங்க, அவங்களுக்கு மத்தியில் இன்னும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமுள்ள சாட்சியா நிக்க போறீங்க. ஒருவேளை அவங்களுக்கு கூட சத்தியத்தை சுதந்திரிக்கணும்னா அது உங்கள் மூலமா கூட இருக்கலாம். அவங்களுக்கு கூட எல்லாம் எப்பயும் போல தான் இருக்க போறோம். ஆனா ஒரே விஷயம், ரொம்ப அருகாமையில தேவன் கிட்ட மாத்திரம் தான் இருக்கும். இந்த உலகம் பாத்திரம் படிச்சிருக்கீங்களா? உலக சிநேகிதம் யாருக்கு விரோதமான பகை? தேவனுக்கு விரோதமான பகை. யாருக்கு அப்ளை ஆகும் நினைச்சீங்க இந்த வசனம்? கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் இல்லை, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு அப்ளை ஆகும். அவங்களுக்கு தான் அந்த வசனம், உலக சிநேகம், உலகமா அந்த ஆவியா பரிசுத்தவான்கள் டக்கட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க உலகத்துல தான் இருக்கிறாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. எல்லா மனுஷர்கள் போலவே தான் எந்திரிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, தூங்குறாங்க. ஆனா சிந்தையில் அவங்கள் புதிய சிருஷ்டிகள், தேவனுடைய பிள்ளைகள், பரம அழைப்புக்கு பாத்திரரான பரிசுத்த சகோதரர்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் இல்லைங்களா, பரம அழைப்புக்கு சகோதரர்களே சொல்றேன், நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி பார்த்தீங்களா. அப்போஸ்தலர் பவுல் சீக்கிரட்டா சொல்றார், நான் ஒரு அழைப்புல இருக்கிறேன், அந்த அழைப்புக்கு ஒரு பரிசு இருக்குது, அந்த பரிசுக்கு ஒரு இலக்கு இருக்குது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த பரிசை பெற்றுக்கொள்ள இந்த அழைப்பின் அந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன். சிம்பிளா இன்னைக்கு கிளாஸ் நாம அங்க வச்சோமா, அப்போஸ்தல் பவுல் எந்த அழைப்பு பத்தி பேசினார்னா, இதே அழைப்பு பத்தி. ஏன்னா அவர் இந்த அழைப்புக்குள்ள ஓடிட்டு இருந்தார். எதை பார்த்து? அந்த இலக்கு, கர்த்தர் இயேசுவினுடைய சாயல், அந்த சாயல் தான் இலக்கு. ஆனா அதை அடையும் போது கிடைக்கும் பரிசு பரலோக மகிமை, இம்மார்டாலிட்டி. சகோதர சகோதரிகள், அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்ல, சுவிசேஷக பரிசுத்தவான்கள் எல்லாருமே இந்த அழைப்புல தேவனுடைய சித்தம் செய்தான். அந்த அழைப்பு தான் இன்னைக்கு நம்முடைய கைகள்ல அங்க வந்திருக்கு. இன்னைக்கு தேவனுடைய அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துல எதிரொலிச்சு நாம் அவருடையவர்களாக இந்த அழைப்புல உணர்ந்தோம் என்றால் தேவன் நமக்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறான். கண்டிப்பா இந்த ஒரு பாடம் உங்களுடைய இருதயத்துல கிரியை செய்யும். தேவன் உங்களை பலமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வழி நடத்துவார். தேவன் உங்க கூட எப்போதும் இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, கர்த்தரே சொல்றாங்க, பரிசுத்த தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களை போலவே இந்த அழைப்புல கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் கூட இருக்கிறாங்க. எந்த ஒரு கவலையும் வேணும். இந்த உலகத்தினுடைய ஆவி, இந்த உலகத்தினுடைய அமைப்புகளினுடைய பிடி, உலக மனிதர்களுடைய கட்டுப்பாடு, தேவனுடைய சித்தம் செய்யற விஷயத்துல நம்ம எதுலையுமே அங்க நம்மை தடை செய்ய வேண்டாம். சோ அதுக்கு நீங்க அனுமதிக்க வேண்டாம். ஆனா ஒருவேளை இந்த பாடத்தினால நீங்க டிஸ்டர்ப் கூட ஆக வேண்டாம். இந்த அழைப்பு தேவன் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு சொன்ன வசனத்தை இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம பேசிட்டு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விரும்புறீங்களா? விரும்பினீங்கன்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த ஆப்ஷன் தான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு உங்ககிட்ட நாம பேசிருக்கோம். நீங்கள் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினா விரும்புறீங்களா? சகோதர சகோதரர், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி நாம் செல்ல கடவுள் அனுதினம். இந்த வாய்ப்பு தேவன் இன்னைக்கு உங்கள் மத்தியில திறந்து வச்சிருக்கிறார். இந்த நாள் நீங்க மறக்க மாட்டீங்க, வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நீங்க நினைச்சாலும் இந்த நாளை நீங்க, ஏன்னா இன்னைக்கு தான் பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற நாள். நீங்கள் முடிவெடுக்கணும். தேவனுடைய பட்சத்துல கண்டிப்பா தேவன் உங்களை வழி நடத்துவார், வேலைப்படுத்துவார், எல்லா சந்தேகங்கள் குழப்பங்களும். ஏன்னா எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமான நிலைமையில தான் இருக்கிற உங்களுக்கு இந்த வாய்ப்பு தேவன் அங்க தந்திருக்கிறார். சோ தேவனுடைய பிள்ளைகளா நம்மை நாம் உணர்ந்து தேவனுக்கு பதில் சொல்லுவதற்கு நாமோ அங்க கடமைப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம பேசின பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லை, மாற்று கருத்து, இன்னும் விளக்கம் வேணும்னா கூட உங்கள்கிட்ட நாம பேசுறதுக்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும். உங்க எல்லோருக்காக எங்களுடைய ஜெபங்கள் இருக்கு. தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் இந்த அழைப்புக்குள் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமது குமாரனை கொண்டு வழி நடத்தி உங்களை குமாரனுடைய மகிமைக்குள்ளாக சேர்ப்பாராக. அமைந்தார்.